കാവ്യമായി ഭക്തിദേവി തുളസി മഹാരാണിക്ക് ഓം അജ്ഞാതിമിരാന്തസ്യ ജ്ഞാനാഞ്ജന ശലാകയ സത്വരൂ മിലിതമേന തസ്മൈ ശ്രീ ഗുരുവേ നമഃ. ശ്രീചൈതന്യ മനോവീശം സ്ഥാപിതം മേന ഭൂതലേ സ്വയം രൂപഗദാമയം ദദാതി സപദാതികം വാന്ദേകം ശ്രീഗുരു ശ്രീയുതപദകമലം ശ്രീഗുരു വൈഷ്ണവാംശ ശ്രീരൂപാം സാഗരജാതം സഗഗണരഘുനാഥം താം സജീവം സാദ്വൈതം സാവധൂതം പരിജനസഹിതം കൃഷ്ണചൈതന്യദേവം ശ്രീരാധാകൃഷ്ണപാദാം സഗഗണലളിതാ ശ്രീ വിശാഖാം ച നമോം വിഷ്ണുപാദായ കൃഷ്ണപ്രേഷ്ഠായ ഭൂതലേ ശ്രീമദേ ജയപദാഗസ്വാമിനിധി നാമിനെ നമാചാര്യ പാദാനിതായ ഗുരുപദായിനി ഗൗരഗദദാമദായ നഗരഗ്രാമധാരിണി ജയ ശ്രീ കൃഷ്ണ ചൈതന്യ പ്രഭു നിത്യാനന്ദ ശ്രീ അദ്വൈത ഗദാധര ശ്രീവാസാദി ഗൗരഭക്തവൃന്ദ ഹരേ കൃഷ്ണ ഹരേ കൃഷ്ണ 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 ഹരേ 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 രാമ 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 ഹരേ ഹരേ കൃഷ്ണായ വാസുദേവായ ദേവകി നന്ദനായ ച നന്ദഗോപകുമാരായ ഗോവിന്ദായ നമോ നമഃ. നമ പങ്കജനാഭായ നമ പങ്കജമാലിനെ നമ പങ്കജനേത്രായ നമസ്തേ പങ്കജാംഗ്രിയേ. ഹരേ കൃഷ്ണ. നമ്മ എല്ലാവരും ഇന്ന് ഇനിമയാണ് മാഴപ്പൊഴുതില് ഒന്നു ചേർന്നിരിക്കും. അഖിലോള കൃഷ്ണഭക്തിയൊക്കെ മിസ്കാനത്തിന് സഭക നമ്മളെ എല്ലാവരും അൻപോടെ വരവേൽക്കിറോം. എല്ലാരെയും ശ്രീ ശ്രീ ജഗന്നാഥ് ബലദേവ സുഭദ്ര അമ്മയുടെ ആരത്തി ഇപ്പം നമ്മൾ പാത്തോം. ശിശി യശോദാനന്ദൻ ദാമോദർക്ക് ആരത്തി കാമിച்சோம். கௌரணி தாய்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிடுவோம். இங்கே வரக்கூடியவங்க எல்லாருமே பக்தியில் முன்னேற்றடைந்து அவங்க எல்லா இடத்துல உள்ளவங்க எல்லாரும் அவங்க வீட்டில் இங்கே வரவங்க எல்லாருமே அவங்க பக்தியில் முன்னேற்றடைந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஆசீர்வாதத்தை பெறணுங்கிறதுக்காக நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு தடவை ஹரிநாமத்தை உச்சரிப்போம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ഹരേ രാമ 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 ഹരേ ഹരേ. കടന്ന ചില ദിനങ്ങള നമ്മ ഇന്ന് ദാമോദര മാസത്തോടെ മഹിമകളെയും കാർത്തിക് വ്രതത്തോടെ മഹിമയും കടന്ന് പകർന്നിട്ടുണ്ടോ. നേറ്റ് നടന്ന ഉപന്യാസത്തില് നമ്മ ഇന്ന് ഭീഷ്മ പഞ്ചക വ്രതം എവ്വളോ മുഖ്യമാണത്, ഹരിബോധിനി ഏകാദശിയുടെ മഹാത്മ്യം, അപ്പുറം சில கௌர கிஷோர்தாஸ் பாபாஜி மாதவருடைய மறைவு தினத்தை ரொம்ப உற்சாகமாக கொண்டாடணும். ஸோ பீஷ்ம பஞ்சகம், பீஷ்ம பஞ்சகங்கிற விரதம் நேற்று நான் உபன்யாசத்தில் அவங்க கலந்து பேசுகிற மாதிரி பீஷ்ம பஞ்சகங்கிறது ஐந்து நாள், பஞ்சகம்னா ஐந்து நாள், பீஷ்மம்னா பீஷ்மன்னா ரொம்ப உறுதியாக திடமான ஒரு விரதத்தை ஏற்றுண்டவுனர். யார் ஒருத்தர் திடமான அந்த விரதத்தை ஏற்றுன்றாங்களோ அவங்க பீஷ்ம பஞ்சக விரதத்தை பின்பற்றுறவங்களாம் சொல்லப்படுறாங்க. பீஷ்மதேவர், பீஷ்மாச்சாரியர் அழைக்கப்படுற பீஷ்ம பிதாமக, அவர் இந்த விரதத்தை அனுசரித்தார். அம்பு பறிக்கலை படுத்துட்டு இருக்கும்பொழுது குறிப்பாக இந்த பீஷ்ம பஞ்ச விரதத்தன்னைக்கு அவரை வந்து நம்ம எல்லாரும் வழிபடணும், அவருடைய லீலைகளை நினைத்து பகிர்ந்துக்கணும், அவர்கிட்ட பிரார்த்தனை செய்யணும், அது ரொம்ப முக்கியமாக வலியுறுத்தப்பட்டிருக்கு. அதான் இன்றைக்கி நம்ம பீஷ்மதேவர் யார், அவர் எப்படி இந்த உலகத்தில் தோன்றினார், அவருடைய அவருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற முக்கியமான சில விஷயங்களை நம்ம இங்க பகிர்ந்துக்க இருக்கிறோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தர்மத்துக்கே அவர் தான் பிதா. தர்மமே தர்மம் சொல்றது அவர்கிட்ட தான் தொடங்கு தோன்றுது. கிருஷ்ணர் தான் தர்மத்தை உண்டு பண்றார், கிருஷ்ணர் தான் தர்மத்தை நம்மளை பின்பற்ற வைக்கிறார். தர்மம்ங்கிறது பகவான் கொடுக்கக்கூடியது, தர்மம்ங்கிறது நம்ம உருவாக்குறது கிடையாது. தர்மம்னா பகவான் என்ன சொல்றாரோ அதான் தர்மம். ஸ்ரீ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அது தர்மம். அதே போல பகவானால் சக்தி அளிக்கப்படக்கூடிய ஆச்சாரியர்கள், பகவானுடைய பிரதிநிதிகள், அவங்க என்ன சொல்றாங்களோ அதுவும் தர்மம். அப்போ தர்மம் டு சாக்ஷாத் பகவத் பிரணீதம் ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. தர்மம் டு சாக்ஷாத் பகவத் பிரணீதம், பகவான் தான் தர்மத்தை ஏற்படுத்துற. அதுக்கப்புறம் சில சமயங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரே தர்மத்தின் கோட்பாடுகளை ஏற்படுத்துறார். சில சமயங்களில் அவர் சில பக்தர்களுக்கு அந்த சக்தியை கொடுக்கிறார். ஸோ அந்த பக்தர்கள் என்ன சொல்றாங்களோ அதுவும் தர்மமாக அழைக்கப்படுது. அப்படி பகவானுடைய பக்தர்களில் 12 பேர் மகாஜனங்கள் அழைக்கப்படுறாங்க. பிரதானமான பக்தர்கள், அதிகாரப்பூர்வமானவங்க, பகவானுடைய பக்தர்களே அதிகாரப்பூர்வமானவங்களும் பகவான் கிருஷ்ணர் சொல்றது எப்படி தர்மமோ அதே போல இவங்க 12 பேரும் சொல்லக்கூடியது தர்மமா இருக்கும். சயம்பு, நாரத, சம்பு, குமாரோ, கபிலோ, மனு, பிரல்லாதோ, பீஷ்மோ, பலி, வையாசிக்கும் பயம் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவத புராணத்துல யமராஜர் இந்த ஸ்லோகத்தை மேற்கோள் காண்கிறார், கோட் பண்றார். சயம்பு அப்படின்னா பிரம்மா, நாரதர், சம்புங்கிற சிவபெருமான், சயம்பு, நாரத, சம்பு, குமாரம், நான்கு குமாரர்கள் பிரம்மாவுடைய புதல்வர்கள், கபிலதேவர் பகவானுடைய அவதாரமான தேவகுதியின் புதல்வரான கபிலதேவர், சயம்பு, நாரத, சம்பு, குமாரோ, கபிலோ, மனு, மனுக்கள், சயம்பு மனு போன்ற மனுக்கள், சயம்பு, நாரத, சம்பு, குமாரோ, கபிலோ, மனு, பிரல்லாத், பக்த பிரல்லாதர், பலி சக்கரவர்த்தி, பீஷ்மாச்சாரியர், சயம்பு, நாரத, சம்பு, குமாரோ, கபிலோ, மனு, பிரல்லாதோ, பீஷ்மோ, வையாசகி, பலி, பயம், ஜனகா, ஜனகர், ஜனக மகராஜ், சுகதேவ கோஸ்வாமி, யமராஜர், இவங்க 12 பேரும் பகவானால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான மகாஜனங்கள். இந்த காலத்தில் மகாஜனா ஒரு ஜாதிக்கு அந்த மாதிரி பேர் வச்சுருவாங்க, இந்த மகாஜன சங்கம் அப்படின்னு. அந்த மகாஜன மாதிரி இல்லை இந்த மகாஜனங்கள், இவங்க வந்து ரொம்ப தூய்மையான பக்தர்கள், பகவானை பூர்ணமாக சரணடைந்து பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யக்கூடிய மிக உன்னதமான நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் 12 மகாஜனங்களை சொல்லப்படுறாங்க. அந்த 12 மகாஜனங்களில் பீஷ்மாச்சாரியர் ஒருத்தர். நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், மகாபாரத யுத்தத்தில் பீஷ்மர் எதிரணியில் இருந்தார், பாண்டவர்களுக்கு எதிரே யுத்தம் செய்திருந்தார், அவர் வந்து பாண்டவர்களுக்கு உதவி செய்யலை, அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம பீஷ்மரை வந்து கிருஷ்ணனுடைய பக்தர்களே உயர்ந்தவராக எடுத்துன்றது, எப்படி பீஷ்மருக்கு வந்து இந்த 12 மகாஜனங்களும் ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம். அந்த ஆச்சரியத்துக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம உபன்யாசத்தில் சில விஷயங்களை பகிர்ந்துக்கும்பொழுது பீஷ்ம தேவர் எவ்வளோ விசேஷமானவர்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பீஷ்மதேவருடைய பூர்வீகம், அவர் எப்படி இந்த உலகத்தில் தோன்றார் அப்படிங்கிறதையும் நம்ம முதல் பகிர்ந்துட்டு அப்புறம் பீஷ்மருடைய மகிமையிலையும் தெரிஞ்சுக்கலாம். முன்னொரு காலத்தில் ஸ்வாகு வம்சத்தில், ஸ்வாகு மகாராஜ் அப்படிங்கிறது சூரிய வம்சத்தில் வரக்கூடியவர், அந்த ஸ்வாகு சூரிய வம்சத்தில் வரக்கூடிய ஸ்வாகு மகாராஜ் அந்த வம்சத்தில் வரக்கூடியவர் மகாபீஷா அப்படின்னு ஒரு சக்கரவர்த்தி. இந்த மகாபீஷா ரொம்ப புண்ணியம் செய்த சக்கரவர்த்தி, ரொம்ப தெய்வீகமான காரியங்கள் பண்ணார், ரொம்ப நல்ல விதத்தில் இந்த உலகத்தை ஆட்சி பண்ணார், ஒரு ராஜரிஷியாக திகழ்ந்தார். யாரு? மகாபீஷா. மகாபீஷா ரொம்ப ஒரு புகழ் வாய்ந்த சக்கரவர்த்தியாக இருந்தார் இந்த உலகத்தில் வாழும்போது. அவர் நிறைய புண்ணிய காரியங்கள் செய்ததுனால அவர் இந்த உடலை விட்ட உடனே அவர் தேவலோகத்தில் போறார். மகாபீஷா தேவலோகத்தில் போறார். அவர் ஒரு நாள் பிரம்மலோகத்தில் பிரம்மதேவரை சந்திக்கிறதுக்காக வர்றார். பிரம்மருடைய உலகம் சத்தியலோகம் சொல்லப்படுது, அந்த சத்தியலோகத்தில் பிரம்மதேவரை சந்திக்கிறதுக்காக வர்றார். அப்படி அவர் பிரம்மதேவரை சந்திக்க வரும்பொழுது கங்கா தேவி, கங்கை நதியுடைய தேவதையும் கங்கையின் சுரூபமான கங்கா தேவி அந்த பிரம்மருடைய சபையில் இருக்காங்க. அப்போ எல்லா தேவர்கள், இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு, எல்லா தேவர்களும் அந்த சபையில் இருக்காங்க. அப்போது இந்த மகாபீஷா அவரும் அந்த சபைக்குள்ள இருந்தார். அப்போ கங்காதேவி உள்ள அவங்க உடைய ஆடை ஒரு பலத்த காற்றுனால ஆடைகளுடைய ஆடையெல்லாம் விலக ஆரம்பிச்சது. அப்போ எல்லா தேவர்களும் கங்கையை, ஆனால் மகாபீஷா கங்கையோட அழகை ரசித்தார். அப்படி பிரம்மதேவர் முன்னிலையில் அவர் கங்கையோட அழகை ரசித்ததுனால பிரம்மதேவருக்கு கோபம் ஏற்படுது. அப்போ பிரம்மா அவங்க ரெண்டு பேரையும் சபிக்கிறாங்க, மகாபீஷாவும் கங்காயும், கங்காதேவியும் ரெண்டு பேரும் பூலோகத்தில் போய் மானிடர்களாக பிறக்கணும். கங்காதேவி ஒரு மிகப்பெரிய தேவதை, மகாபீஷா இந்த உலகத்தில் ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணிட்டு தேவலோகத்தில் போய் இருக்கக்கூடிய ஒரு புண்ணியம் பெற்றிருந்தவர். அப்படி இருந்தும் கூட அவர் அங்கே அந்த நிலையிலேருந்து கீழே இறங்கி வர்றதுக்கு உண்டான சந்தர்ப்பம் ஏற்படுது. அதாவது நம்ம ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கணும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணோட உலகத்தில் நுழையிற வரைக்கும் வேற எந்த உலகத்தில் போனாலும் நம்ம ஏதோ ஒரு வகையில் இயற்கையினால இல்லை மாயினால வசப்படக்கூடியவங்க. கிருஷ்ணோட உலகத்தில் போயிட்டா அங்கே மாயக்கு இடமே கிடையாது, அங்கே வந்து நித்தியமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை பண்ணலாம். அதை விட்டுட்டு நம்ம ஏதோ புண்ணிய காரியங்களால சொர்க்கலோகத்துக்கோ இல்லை உயர்ந்த கிரகத்துக்கோ ஏற்றப்பட்டால் கூட அங்கே சில சமயங்கள் இந்த மாதிரி வீழ்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பெண்களுடைய அழகுனாலேயோ இல்லை சில சமயம் அகங்காரத்தினாலேயோ இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம வீழ்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு பிரபுபாத் எச்சரிக்கிறேன். ஒரு வகையில பார்க்கும்போது இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இன்னொரு வகையில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய விருப்பமாக இருக்கலாம். ஏன்னா இதிகாச புராணங்கள்ல வரக்கூடிய கதைகள் எல்லாமே கிருஷ்ணனுடைய விருப்பம் இல்லாமல் நடக்காது. இவங்க ரெண்டு பேரும் இந்த உலகத்துக்கு வராங்கன்னா அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குங்கிறதையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இப்போ மகாபீஷா அவர் பிரம்மதேவராக சபிக்கப்பட்டு இந்த உலகத்தில் மானிட சரீரம், நம்மளை மாதிரி மானிட சரீரத்தை எடுத்துன்றார். அதே மாதிரி கங்காதேவியும் இந்த உலகத்துக்கு வராங்க. அப்போ கங்காதேவி மகாபீஷானால பிரம்மதேவர்னால பிரம்மர் வந்து கங்காதேவி சபிச்சதுனால கங்கா பிரம்மர்கிட்ட சரணடைகிறாங்க. அப்போ பிரம்மர் ஒரு வரம் கொடுக்குறார், நீ பூலோகத்தில் போனாலும் இனி சிறு கொஞ்ச காலங்களில் அஷ்ட வசுக்கள் சொல்றவங்க தேவலோகத்தில் உள்ளவங்க எட்டு வசுக்கள் இருக்காங்க, அந்த எட்டு வசுக்களும் பூலோகத்தில் பிறக்க இருக்காங்க, அவங்க உனக்கு தான் குழந்தையா வரப்போறாங்க. அவங்க வந்ததுக்கு அவங்க அவனுக்கு குழந்தையா பிறந்ததுக்கு அப்புறம் நீ திரும்பவும் உன்னுடைய தேவ உடலை அடையலாம், தேவலோகத்தில் வரலாம் அப்படின்னு பிரம்மர் வரம் கொடுக்குற. இப்படி அந்த லீலைக்குள்ள இன்னொரு லீலையும் இருக்கு. அப்ப கங்காதேவி தன்னுடைய தேவலோகத்தை விட்டு பூலோகத்தில் கங்கை நதி ஓடிட்டு இருக்கிற வனத்தில் காட்டு பகுதியில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ கங்காதேவி இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்பொழுது குரு வம்சத்தில் பிரதிஜா அப்படின்னு ஒரு சக்கரவர்த்தி, இந்த குரு வம்சத்தில் வரக்கூடிய பிரதிஜா சக்கரவர்த்தி அவரும் ரொம்ப ஒரு புண்ணியவான். ஆனால் அவருக்கு குழந்தை எதுவுமே இருக்கார், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பார். அப்போ ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு வேண்டி அவர் காட்டில் தவம் செய்யறதுக்காக வருவார், கங்கை கரையில் தவம் செய்யறதுக்காக பிரதிஜா வந்திருக்கார். அப்போ கங்காதேவி அந்த கங்கை கரை வழியாக வரும்பொழுது பிரதிஜாவோட தபஸ்யை பார்த்து இவங்க அவரை போய் அணுகிறாங்க. பிரதிஜாட்ட போய் அவருடைய வலது தொடையில் மடியில் உட்காந்துட்டு என்னை திருமணம் செய்துக்க சொல்லி, தன்னை திருமணம் செய்துக்க சொல்லி அவங்க வேண்டிக்கிறாங்க. நான் வந்து உங்களை திருமணம் செய்ய விரும்புகிறேன், என்னை நீங்கள் திருமணம் செய்துக்கணும்னு சொல்லிட்டு பிரதிஜாவோட வலது தொடையில் போய் கங்கையை அமர்றாங்க. அப்போ பிரதிஜா சொல்கிறார், நான் வந்து இப்போ விரதத்தில் இருக்கேன், தவத்தில் இருக்கேன், எந்த விதமான புல நிகழ்ச்சியிலும் இல்லை புலன்பத்திலும் ஈடுபடுறதில்லைன்னு சபதம் எடுத்துகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, பிரதிஜா என்ன சொல்கிறாருன்னா வேத முறைப்படி ஒருத்தருடைய வலது துறையில் உட்கார்றவங்க ஒன்று அவருடைய பெண்ணாக இருக்கணும் இல்லாட்டி மருமகளாக இருக்கணும். மருமகளும் பெண்ணும் தான் வலது துறையில் உட்காருவாங்க, இடது துறையில் தான் மனைவி உட்காருவாங்க. எப்போ நீ வந்து இவருடைய வலது துறையில் உட்காந்தியோ அப்போ நீ எனக்கு மகள் முறையாகிற, அப்போ நான் உன்னை திருமணம் செய்துக்க முடியாது. அதுக்கு வேணால் இன்னொரு வாதி சொல்லலாம், என்னுடைய பையன் வேணால் உன்னை திருமணம் செய்துக்கலாம், பிற்காலத்தில் எனக்கு குழந்தை பிறந்தோடைய பையன் வந்தானா அவன் உன்னை திருமணம் செய்துக்கலாம். கங்கையும் சமாதானமாகறாங்க. ஏன்னா கங்காதேவி இந்த லோகத்தில் தோன்றும்பொழுது சந்தனு மகாராஜன்றவரும் இந்த மகாபீஷான்றவர் தான் சந்தனு மகாராஜாவை தோன்ற போறார். அவர் வந்து இந்த பிரதிஜா ராஜாவுடைய புதல்வனாக தோன்றார். பிரதிஜா ராஜா தவம் பண்ணி கடைசியில் அவருக்கு இந்த குழந்தை பிறக்குது சந்தனு மகாராஜ். அப்படி சந்தனு மகாராஜாவுடைய குழந்தையா எடுத்துன்றார் பிரதிஜா. இப்படி மகாபீஷா சந்தனு மகாராஜா இந்த உலகத்தில் தோன்றியிருக்கார், கங்காதேவி கங்காதேவியாகவே இந்த உலகத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு லீலை மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சமயம் சந்தனு மகாராஜ் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு வர்றார். அப்படி ஒரு வேட்டையாட காட்டில் வரும்பொழுது அவர் கங்காதேவியை சந்திக்கிறாங்க. கங்கையோட அழகில் மயங்கி போய் சந்தன மகாராஜ் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்கள அணுகிறாங்க. கங்காட்ட போய் நான் அவங்களை திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கங்கையும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க. சந்தன மகாராஜோட விருப்பத்துக்கு கங்கை சம்மதிக்கிறேன். ஆனால் ஒரு கண்டிஷன், ஒரு கட்டளை, ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனைனா கங்காதேவி என்ன ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாங்க, என்ன ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறாங்கன்னா, நாம் ரெண்டு பேரும் திருமணம் செய்துக்கலாம், ஆனால் நீ என்னைக்குமே நீ கேள்வி கேட்கக்கூடாது, அப்படி என்னை கேள்வி கேட்டீங்கன்னா நான் விட்டுட்டு போயிடுவேன். இந்த மாதிரி எல்லா பெண்களும் கண்டிஷன் போட்டாங்கன்னா கல்யாணமே ஆகாது. கங்கா மாதா அந்த ஒரு நிபந்தனை போட்டாங்க. ஸோ சந்தன மகாராஜாவுக்கும் அவருடைய அழகு ரொம்ப பிடிச்சி இந்த கங்கையோடைய கல்யாணம் ரொம்ப அவசியம்னு அவர் விரும்பினார். கங்காவுடைய சம்பந்தம் ஏற்பட்டுன்னு அப்போ அந்த இதுக்கு சம்மதிக்கிறார். சரி அப்படின்னா நான் உன்னுடைய வேண்டுகோளுக்கு சம்மதிக்கிறேன், உன்னுடைய கட்டளை ஏற்றுக்கிறேன், நீ என்ன பிள்ளை நான் கேட்க மாட்டேன், எப்படி என்னை கல்யாணம் பண்ண சம்மதமா? சம்மதம். அப்படி கங்காதேவியும் சந்திரமாராயும் திருமணம் செய்துக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையில் இருக்கும்போது கங்காவுக்கும் சந்திரமாராதுக்கும் குழந்தை பிறக்கும். முதல் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை தூக்கி கங்கையில் போட்டுடுவாங்க கங்கா மாதா. சந்திரமாராஜனால் கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்டா ஏன் குழந்தை எனக்கு, அதாவது என்னுடைய வம்சம், என்னுடைய ராஜவம்சத்துடைய புத்திரன், ராஜபுத்திரன், என்னுடைய இளவரசன், அவனை கொண்டு போய் கங்கையில் போடுறியே அப்படின்னு சந்திரமாராஜனால் கேள்வி கேட்டான்னா கங்கை விட்டுன்னு போயிடுவான், அவரை விட்டுன்னு போயிடுவான். அதனால சந்திரமாராஜ் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தினார். முதல் குழந்தை, ரெண்டாவது குழந்தை, மூணாவது குழந்தை, நாலாவது குழந்தை, அஞ்சு ஆறு ஏழு, ஏழு குழந்தைகள், ஒவ்வொரு குழந்தையும் அடுத்தடுத்து பிறக்கும் போதும் கங்காதேவியை தூக்கி கங்கையில் போட்டுருவாங்க. எட்டாவது குழந்தை பிறக்கும் போது சந்திரமாராஜனால் பொறுத்துக்க முடியாது, என்னை விட்டு போறதுனா போட்டும், எனக்கு என்னோட வாரிசு ரொம்ப முக்கியம். சந்திரமாராஜ் சொல்ல, நீ எல்லாம் ஒரு தாயா, நீ ஒரு பெண்ணா, உனக்கு இறக்கமே கிடையாது, இப்படி பிறக்கிற குழந்தைலாம் கங்கையில் தூக்கி போட்டியே அப்படின்னு சொன்னனே கங்கா மாதா சொல்லுவாங்க, சரி அப்ப நான் போறேன், நீங்க எப்ப என்ன கேள்வி கேட்டீங்களோ இன்னும் அங்கே இருக்க மாட்டேன், நான் போ. எப்படி கங்காதேவி அந்த குழந்தையை எடுத்துட்டு தேவலோகத்துக்கு போறாங்க. இந்த எட்டு குழந்தைகளும் நான் முன்பே சொன்ன மாதிரி அஷ்ட வஸ்துக்களா சொல்லப்படுறாங்க. இந்த அஷ்ட வஸ்துக்கள்ல ஒருத்தர் பிரபாஷா, பிரபாஷான்ற அஷ்ட வஸ்துக்கள்ல ஒருத்தர், அவர் தியோ அப்படிங்கிற ஒரு அவருக்கு அவருக்கு வந்து ஒரு ஜீவன் ஒரு மனைவி இருந்தான், அதனால இவர் தியூவான் தியூமான்னு சொல்லுவாங்க இவரை. ஒரு சமயம் இந்த அஷ்டவசுக்கள் தங்கள் மனைவிகளோட, இந்த அஷ்டவசுக்கள் எட்டு பேரும் தங்களுடைய மனைவிகளோட ஒரு யாத்திரை போகும்போது அவங்க வசிஷ்டருடைய ஆசிரமத்து வழியாக போறாங்க. அப்போ வசிஷ்டர்கிட்ட ஒரு விசேஷமான ஒரு பசு இருக்கும், காமதேனு. அந்த பசு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதை பார்த்த உடனே இந்த தியூ சொல்லுவா அவருடைய கணவர்கிட்ட, அந்த அஷ்ட வஸ்துக்கள்ல ஒருத்தர் பிரபாஷா, அவர்கிட்ட சொல்லுவா, எனக்கு அந்த பசு வேணும், எனக்கு அந்த பசு கொண்டு வந்து கொடுங்க, நம்ம இதை எடுத்துன்னு போகணும் அப்படின்னு சொல்லுவா. அப்போ அந்த பிரபாஷாங்கிற தியூமாவும் மற்ற ஏழு வஸ்துக்களும் சேர்ந்து அந்த வசிஷ்டருடைய பசு எடுத்துன்னு வர்றதுக்காக முயற்சி பண்றாங்க. அது அவருக்கு தெரிய போய் அவர் இவங்க எட்டு பேரை சபிக்கிறார், எட்டு பேரும் பூலோகத்தில் மாலிடா போய் பிறக்கணும். அப்போ இவங்க தன்னுடைய தவறை உணர்ந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்பொழுது வசிஷ்டர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பசுவை திருடும்னு நினச்ச முக்கியமான நபர் அவருக்கு மோட்சம் கிடையாது, உடனே கிடையாது, மற்ற ஏழு பேரும் சீக்கிரமாகவே இந்த உலகத்தில் போகலான்னு திரும்ப வந்துடுவாங்க, அந்த ஒருத்தர் மட்டும் நீண்ட நாள் இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டியிருக்கு, நீண்ட நாள் பிறப்பிறப்பை அவ பார்க்கணும். அப்போ அவர் ரொம்ப வேண்டி கேட்டுக்குவார். அப்போ வசிஷ்டர் மேலும் மனம் இறங்கி சொல்லுவார், அப்படி அவர் நீண்ட நாள் இந்த உலகத்தில் இருந்தாலும் மிகவும் புகழ்மிக்கவராக கருதப்படுவார், மிகவும் புகழ்மிக்கவராகவும் வீரத்திலையும் விவேகத்திலையும் ஆன்மீக அறிவிலையும் ரொம்ப விசேஷமானவராக கருதப்படுவார் அப்படின்னு வசிஷ்டர் அவர் ஆசீர்வதிக்கிறார். இப்படி அந்த எட்டு வசுக்கள்ல ஏழு வசுக்கள் கங்கையில் தூக்கி போடப்பட்டு கங்கா தேவியினால அவங்க திரும்பவும் தன்னுடைய தேவ உடல் அடையிறாங்க. ஆனால் அந்த எட்டாவது வசுவான பிரபாசாங்கிற தியோம்னா அவர் கங்காதேவி கூட போறாங்க குழந்தையா இருக்கும்போது. அப்ப கங்கா மாதா அந்த குழந்தையை வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு கொண்டு போறாங்க. அவர் அந்த குழந்தைக்கு ஆத்மீக அறிவு போட்டுற, வேத பாடங்கள்லாம் சொல்லி கொடுத்து அந்த குழந்தை நல்லா பண்டிதனா தயார் பண்றார். அது மட்டும் இல்ல, கங்காதேவி அந்த குழந்தைய தேவலோகத்துக்கு எடுத்துன்னு போய் மிக பலசாலியா பராக்கிரமமா வித்தைகளை செய்யக்கூடியவரா அவர் பயிற்சி கொடுக்கும் நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் பரசுராமனுடைய தொடர்பு ஏற்படுது. இப்போ பரசுராமர் பீஷ்மருடைய ஒரு குருவா இருக்கார், பரசுராமர் தான் பீஷ்மருக்கு வித்தையெல்லாம் கற்றுக் கொடுக்குறார். சாரி, அப்ப பேர் அவருக்கு, அவர் வந்து தேவவர்தன் பேர். அப்ப அவர் பீஷ்மரில் அவர் பேர் தேவவர்தன். அந்த எட்டாவது குழந்தைக்கு பேர் தேவவர்தன். தேவவர்தன் வசிஷ்டரால ஆத்மீய அறிவு போட்டப்பட்டவர், பரசுராமரால வித்தைகள் கற்றுக் கொடுக்கப்பட்டவர், சத்திரிய கலை ஆர்மி இதெல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்ட. அப்படி 32 வருஷம் அவர் தேவலோகத்திலிருந்து ரொம்ப அற்புதமாக எல்லாமே கற்றுன்றார். போர்க்கலைகள், ஆயுதங்களை கையாளுறதாகட்டும், அஸ்திரங்களை பயிற்சி செய்கிறதாகட்டும், எதிரிகளை எதிர்கொள்றதாகட்டும், மிக என்ன சொல்றதுன்னா அவரை யாருமே யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது, அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் வீரனாக. அதே சமயத்தில் ஆன்மீக அறிவிலும் முதல் தரமான முதல் தரமாக இருக்கார் சாஸ்திர அறிவிலும். அப்புறம் திரும்ப கொஞ்ச நாளில் ஒரு நாள் சந்திர மகாராஜ் காட்டில் வேட்டையாடுறதுக்காக வர்றார். அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் வேட்டையாட போவாங்க. சந்திர மகாராஜ் வேட்டையாட வரும்பொழுது அந்த கங்கை கரை பக்கம் ஒரு அழகான ஒரு நபரை சந்திக்கிறார். அவர் ரொம்ப இளமையாக, அந்த பையன் ரொம்ப அழகாக இருக்கார். அந்த பையனை பார்த்தோன்னே அவன் எங்கிருந்து வரான்னு பார்க்க கிட்ட போகும்போது அவன் மறைஞ்சிடும். அப்போ அவர் அவருக்கு தோணுது தன்னுடைய பையனாக தான் இருக்கும் அப்படின்னு. அப்போ அவர் கங்கையை பிரார்த்திக்கும் போது கங்காதேவி அங்கே தோன்றாங்க. தோன்றி அந்த வாலிபன் இளம் பையன் அந்த தேவவர்தனை சந்திர மகாராஜ் ஒப்படைக்கிறாங்க. இவ்வளோ நாள் இவன் கூட இருந்தான், இனி அவன் உனக்கு உங்களுக்கு உதவி செய்யட்டும், உங்களுடைய ராஜசபையில் உங்களுடைய ராஜகுமாரனாக இருந்து இவன் உங்களுக்கு உதவி செய்வான்னு சொல்லிட்டு தேவவர்தனை சந்திர மகாராஜ்ட கங்கா மாதா ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சிட்டு அவங்க திரும்பவும் தேவலோகத்தில் போயிட்டான். எப்படி சந்திர மகாராஜுடைய புதல்வர் தேவவர்தன் அவருக்கு திரும்பவும் கிடைச்சார், அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்படி தேவவர்தன் தன்னுடைய அப்பாவுடைய அரண்மனையில் வந்துட்டு அவருக்கு உதவி செய்கிறார். திரும்ப ஒரு நாள் சந்திர மகாராஜ் காட்டில் வேட்டையாடுறதுக்காக போகிறார். அப்படி சந்திர மகாராஜ் காட்டில் வேட்டையாட போகும்பொழுது அவர் ஒரு 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 இடத்துல பர்டிகுலராக ஒரு இடத்து வழியாக போகும்போது அந்த காடு முழுவதும் அரோமா சென்ட் ஸ்மெல் வீசு, பயங்கரமான ஒரு நறுமணம். அந்த நறுமணம் அந்த காடு முழுவதும் பரவி இருக்கு. அது எங்கிருந்து வருதுன்னு அந்த 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 வாசனை நுகர்ந்துட்டே அது அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டு போனால் அது ஒரு ஒரு வீடு, அந்த காட்டில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் போனால் அங்கே ஒரு மீன் வியாபாரி இருக்கார். அந்த மீன் வியாபாரிக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு எப்படின்னா இவர் மீன் வியாபாரத்துக்கு போகும்போது ஒரு மீனோட வயிற்றிலேருந்து கிடைச்ச பொண்ணு. அவர் மீனோட வயிற்றிலேருந்து கிடைச்சதுனால அவளுக்கு என்ன பேருன்னா மத்ஸ்யகாந்தின்னு பேர். மத்ஸ்யகாந்தினா மீன் மாதிரி நாற்றம் வீசுவோம் மேலே. மீனுடைய மீன் விற்கிறவங்ககிட்டயோ இல்லை மீன் வாங்குறது மீன் வந்து ஒரு துர்நாற்றம் வீசும். அந்த பொண்ணுடைய உடலில் மீன் வாடை அடிச்சுட்டே இருக்கும். மீனுடைய வாடை, மீனுடைய வாடை அடிச்சுட்டே இருக்கும். அந்த பொண்ணுடைய உடலில் மீன் மாடை அடிச்சுட்டே இருக்கும். அவளுக்கு காளின்னு ஒரு பேர் உண்டு, அப்புறம் அவளுக்கு சத்தியவதினு ஒரு பேர் உண்டு. அந்த சத்தியவதி சந்திர மகாராஜ் அந்த வீட்டில் போகும்போது அவளுடைய உடல்ல இருந்து அந்த சென்ட் ஸ்மெல் வருது, அரோமா ஸ்மெல் அவருடைய உடல்ல இருந்து வருது. அப்ப சத்யவதியுடைய சரித்திரத்தை பார்க்கும்பொழுது சத்யவதி ஒரு மீன் விற்கிற மீன் விற்கிற குடும்பத்தை சேர்ந்தவ. அவருடைய உடல்ல மீன் வாசம் தான் வந்துட்டு இருக்கும். அவ ஒரு நாள் மீன் பிடிக்கிறது உதவி செய்யறதுக்காக கங்கைக்கு போயிருந்தா. அப்போ பராசர முனிவர், பராசர முனிவர் ஒரு விசேஷமான ஒரு ரிஷி, அவர் பகவான் மேல தூய்மையான பக்தி உள்ளவர். பராசர முனிவர் ஒரு சமயம் அந்த வழியாக வரும்போது அவர் வந்து இயற்கையுடைய நிலைகளை ஆராய்ந்து பார்த்தார். எல்லா நட்சத்திரங்களும் ரொம்ப மங்களகரமாக இருந்தது. நட்சத்திரங்களும் திதிகளும் அந்த இயற்கையுடைய ரம்யமும் பார்க்கும்போது அவருக்கு எப்படி தோணுச்சுன்னா, இப்போ ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை இந்த உலகத்துக்கே நன்மை தரக்கூடியவராக இருப்பார். அவர் ஒரு புருஷ அவதாரமாக இருப்பார், விசேஷமான ஒரு அவதாரமாக வருவார். அவர் பகவானோட சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அவதாரமாக வருவார், பகவானுடைய சத்தியாவேச அவதாரமாக வருவார். அப்படி ஒரு மகா புருஷர் இந்த உலகத்தில் தோன்றணும் அப்படிங்கிறதும் பகவானுடைய விருப்பம். பகவானே இந்த மகா புருஷராக இந்த உலகத்தில் தோன்றார். அப்போ பராசர முனிவர் அப்போ சத்தியவதியிட்ட கேட்டுன்றார், இப்போ நீ வந்து எனக்கு கூட நீ உதவி பண்ணினா நமக்கு பெறக்கூடிய குழந்தை ஒரு மகா புருஷராக வருவார். சத்தியவதியும் அவருடைய வேண்டுகோளை மறுக்க முடியல. இப்போ சத்தியவதிக்கும் பராசருக்கும் சில வியாசதேவர் குழந்தையாக தோன்றார். வியாசதேவர் சாஸ்தாத் பகவானுடைய சத்தியா வேஷ அவதாரமாக கருதப்படுறார். பகவானால் ஒரு சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம். அதுதான் விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தில் வியாசாய வியாசரூபாய விஷ்ணுவே பிரப விஷ்ணுவேன்னு சொல்லப்பட்டார். இப்படி வியாசதேவர் சாக்ஷாத் பகவானுடைய சத்தியளிக்கப்பட்ட ஒரு அவதாரம். அப்போ சத்தியவதி என்ன நினைச்சிருந்தான்னா, எனக்கு இதுவரை கல்யாணம் ஆகலை, இந்த முனிவரோடு நான் தொடர்பு கொண்டதுனால எனக்கு கப்பு பறிபோயுமோ அப்படின்னு அவன் பயந்துட்டான். அப்போ பராசர முனிவர் அவருக்கு வரம் கொடுக்குறார், அவளுக்கு ரெண்டு வரம் கொடுக்குறார் பராசர முனிவர். நீ இந்த குழந்தை தோன்றதுக்கு காரணமாக இருந்ததுனால உனக்கு உன்னுடைய கன்னித்தன்மை பாதிக்காது, நீ கன்னி கன்னியாகவே இருப்ப, நீ தாய்மை அடையில. ரெண்டாவது, உன்னுடைய உடல்ல உள்ள துர்நாற்றம் போய் உன்னுடைய உடல்ல அரோமா சென்டிஸ் மெல்லோ அப்படின்னு பராசரருக்கு வரம் கொடுத்துட்டு அங்கிருந்து அவர் போயிடுறார். அதே போல அந்த குழந்தையும் சத்தியவதி குழந்தையா வந்த வியாசர் அடுத்த சில நொடிகளிலே ஒரு இளம் வாலிபன் ஆயிடுறார். அவரும் தன்னுடைய அன்னைகிட்ட நமஸ்காரம் என்று சத்தியவதி சொல்றார், நான் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு நீங்க ஒரு காரணமா இருந்திருக்கீங்க, என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன், நான் இப்ப உங்களை விட்டு பிரியறேன், ஆனா நான் உங்களுக்கு ஒரு வரம் தரேன், நீங்க எப்ப என்ன மனசுல நினைக்கிறீங்களோ அப்ப நான் வருவேன், நீங்க எப்பயாவது மனசுல நினைச்சு என்ன பார்க்கணும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நான் வருவேன் அப்படின்னு வியாச சத்தியவதிக்கு வரம் கொடுத்துட்டு அவரும் அங்க இருந்து போயிடுறேன். இப்படி சத்தியவதி அவருடைய உடல்ல அந்த சென்ட் மனம் வீசிட்டு வந்தது. அப்போ சந்திர மகாராஜ் அவருடைய அந்த அழகுல மயங்கி போய் அவங்க அப்பாட்ட சத்தியவதியை தனக்கு திருமணம் செய்து சொல் தரும்படி கேட்கிறேன். அப்போ அவருடைய அப்பா என்ன யோசிச்சாருன்னா, இவருக்கு வயசாயிடுச்சு, இவருக்கே கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கான், அப்படி இருக்கும்போது இவருக்கு என்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நாளைக்கு அந்த பையன் தான் சக்கரவர்த்தி ஆகும், அஸ்தினாபுரத்துக்கு அவன் தான் சக்கரவர்த்தியா இருப்பான், அப்படி இருக்கும்போது நான் எப்படி என்னுடைய பொண்ணை இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும், மறுத்துடுவார், முடியாது, உங்களுக்கு என்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி தர முடியாது. அப்படியே என் பொண்ணு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் என்ன கண்டிஷன்னா, அவர் ஒரு கண்டிஷன் போடுறார், என்னுடைய பொண்ணோட வயசுல வரக்கூடிய பையன் தான் நாளைக்கு அர்ச்சனாபுரத்துக்கு சக்கரவர்த்தியா இருக்கு. அப்ப சந்திர மகாராஜ் ரொம்ப வேதனையா இருக்கு, ஏன்னா தன்னுடைய பையன் தேவபரதன் எல்லா விதத்திலும் எல்லா விதமான தெய்வீகமான குணம் உடையவன், எல்லா விதமான கலையிலும் தேர்ச்சி பெற்றவன், உண்மையில சொல்லப்போனா அவன் தான் மூத்த தாரத்துடைய பையன், அப்படி பார்க்கும்போது அவனுக்கு தான் மூத்தவன், அப்ப முதல் அரச மரியாதை அவனுக்கு தான் கொடுக்கணும், அப்போ இவருடைய வேண்டுகோள் எடுத்து நான் பண்ணினா என்னுடைய பையனுக்கு நான் துரோகம் செய்யற மாதிரி அப்படின்னு சந்திரமா ரொம்ப வேதனைப்பட்டார். அதே சமயத்தில் ஒரு சத்தியவதி, அவனால சத்தியவதியும் அவர் கல்யாணம் பண்ணணும்ங்கிற ஆசை இருந்தது, இன்னொரு சமயத்தில் தன்னுடைய பையனுக்கு தன்னுடைய பையனுடைய தன்னுடைய பையனை அவனால் நிராகரிக்க முடியல. அப்ப சந்திர மகாராஜ் ரொம்ப வேதனை பட்டு தன்னுடைய அரண்மனையில் வந்துடுவார், வந்துட்டு யார்ட்டையும் பேசாம தன்னுடைய ரூம்ல போய் தன்னுடைய அறையில போய் பேசாம படுத்துடுவார், யார்ட்டையுமே பேச மாட்டா, சாப்பிடல, ஒண்ணும் இல்லை, ரொம்ப வருத்தத்தில் இருக்க. அப்ப தேவவிரதன் தன் அப்பாவை சந்திக்கிறதுக்காக வரார். அப்ப கேட்கிறார் தன்னுடைய மந்திரிகிட்ட எல்லாம், ஏன் அப்பா இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கா, அவருக்கு என்னாச்சு, என்ன நடந்தது? அப்போ உண்மையில அவர் சந்திர மகாராஜ்தான் முதல் கேட்கிறார், அப்பாவை பார்த்தோன்னே அப்பாட்ட கேட்கிறார், ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு, என்ன நடந்தது? அப்பா போய் பையன் சொல்ல முடியுமா, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு? சந்திர மகாராஜ் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்போ தேவவர்தன் தெரிஞ்சது இல்ல, அப்பா எதுவும் நம்மகிட்ட மறைக்கிறாரு. அப்போ மந்திரிகிட்ட போய் கேட்டார், அந்த ராஜாவுடைய தேவ சந்திரமாரோட மந்திரிகிட்ட போய் கேட்கிறார், என்ன நடந்தது, ஏன் அப்பா இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கார்? அப்ப அவங்க எல்லாம் சொன்னாங்க, உங்க அப்பா வந்து சத்தியவதியை திருமணம் செய்ததுக்காக போனாங்க, ஆனா அவங்க வந்து அவருக்கு அந்த அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. காரணம் என்ன? காரணம் நீங்க வந்து மூத்த மகனா இருக்கிறதுனால அவங்க அதை விரும்பல. அப்போ தேவவர்தன் என்ன பண்றாருன்னா, தன் கூட அந்த மந்திரியிலே கூட்டுக்கிறார், கொஞ்சம் பிராமணர்களையும் கூட்டுக்கிறார், கொஞ்சம் பிராமணர்கள் கொஞ்சம் மந்திரியிலே கூட்டுட்டு தேவவர்தன் அந்த சத்தியவதியோட வீட்டுக்கு போற. சத்தியவதி வீட்டில் போய் அவங்க அப்பாட்ட சொல்றார், நான் எங்க அப்பாவுக்காக பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். சரித்திரத்திலே இந்த மாதிரி நடந்திருக்காரு, அப்பா பையனுக்காக அப்பா பொண்ணு கேட்க போவாங்க, ஆனா இங்க அப்பாவுக்காக பையன் பொண்ணு கேட்க போயிருக்காரு. உங்களுக்கு என்ன கஷ்டம், எங்க அப்பாவுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தேவவர்தன் கேட்டார். அப்போ அவர் சொன்னார், அந்த சத்தியவதியோட அப்பா, என்னுடைய பொண்ணோட வயசுல வரக்கூடிய பையன் தான் நாளைக்கு அஸ்தினாபுரத்து சக்கரவர்த்தி ஆகணும், நீ வந்து நாளைக்கு அஸ்தினாபுரத்து சக்கரவர்த்தி ஆகினா என்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கையும் அந்த பையனுடைய நலனையும் நான் யோசிக்க வேண்டியிருக்கு, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். அப்ப தேவவர்தன் அவருக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார், இந்த பிராமணர்கள் முன்னிலையில நான் சொல்றேன், நான் அஸ்தினாபுரத்து அரியணையை ஏற்றுக்க மாட்டேன், அஸ்தினாபுரத்து நான் சக்கரவர்த்தி ஆக மாட்டேன், இப்ப நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், நான் ஒருபோதும் இந்த வாக்குல இருந்து பின்வாங்க மாட்டேன், இது சத்தியம், இப்ப உங்க பொண்ணை எங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுங்க. அப்பவே அவருக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு சத்தியவதி அப்பாக்கு, ஆனா அவர் ரொம்ப புத்திசாலி. சத்தியவதி அப்பா, சத்தியவதியோட அப்பா எப்படி புத்திசாலினா, சரி இன்னைக்கு தேவவிரதம் சொல்லிட்டாரு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு, சரி அரியணை ஏற்றுக்க மாட்டேன்னு, நாளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணார்னா இவரோட பையன் அரியணை ஏற்றுக்குவாங்க. அப்ப அந்த விஷயத்தை யோசிக்கும் போது எப்படி பார்த்தாலும் என்னுடைய பொண்ணை எங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. அவர் சொல்றார், நீங்க இப்ப சொல்லிருக்கீங்க நீங்க அரியாசனத்தை ஏத்துக்க மாட்டீங்கன்னு, அப்போ என்னுடைய பொண்ணுடைய பையன் அரியாசனத்தை ஏத்துக்கலாமா, ஏத்துக்க வேண்டி வருமா? இல்ல நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க பையன் அரியாசனத்தை ஏத்துக்க வேண்டி வரலாம். அதனால இதையும் நான் இன்னும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு உங்க அப்பா திரும்ப மறுக்கிறார். சத்தியவதியை திருமணம் செய்து கொடுக்க அப்ப தேவவர்தன் ஒரு வாக்கு கொடுக்கிறார், ஒரு உறுதி எடுக்கிறார். என்ன உறுதி உறுதி எடுக்கிறாருன்னா, அந்த பிராமணர்கள் முன்னிலையில சத்தியவதி அப்பாட்ட தேவவர்தன் ஒரு விரதம் எடுக்கிறார், ஒரு சத்தியம் செய்யறார், ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்னன்னா, நான் இன்னைக்கு இந்த விரதம் எடுக்கிறேன், என்னுடைய லைஃப் லாங் என்னுடைய வாழ்நாள் முழு நான் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்க போறேன், நான் கல்யாணமே செய்திக்க போறதில்ல, நான் அஸ்தினாபுரத்துடைய சக்கரவர்த்தியா ஆக போறதில்ல, இப்ப உங்க பொண்ணு எங்க அப்பா கல்யாணம் பண்ணி தருவீங்க. அவர் அப்படி சொன்ன உடனே தேவவர்தன் தன்னுடைய அப்பாவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டிக்க போறேன்னு சொன்ன உடனே வானத்திலிருந்து தேவர்கள் அவர் மேல மலர் மாலை பொழிவாங்க, மலர்களே அப்படி மழையா பொழிவாங்க. அவங்க எல்லாருமே பீஷ்மா 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 அப்படின்னு அவளை புகழ்ந்து பாடுறாங்க. பீஷ்மானா மிக உறுதியான ஒரு விரதத்தை எடுத்துட்டவர். ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை, சின்ன வயசுல பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டிக்குங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு ராஜகுமாரன், ஒரு ராஜகுமாரன் பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டிக்குங்கிறது இன்னும் ரொம்ப விசேஷமா. அப்ப அவர் அந்த முடிவை பார்த்து எல்லா தேவர்களும் அவரை போந்து பாரு. அன்னையில இருந்து பீஷ்மாங்கிற திருநாமம் வரும், பீஷ்மா பீஷ்மா பீஷ்மா. அதுக்கு முன்னாடி தேவவர்தன் தான் பேரு. இப்படி சத்தியவதியோட அப்பா சம்மதிக்கிறாங்க. உடனே தேவவர்தன் தன்னுடைய மந்திரிகளோட அரண்மனைக்கு வந்து அப்பாட்ட நடந்த விஷயத்த சொல்ற. அப்ப சந்திர மகாராஜுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இப்பேற்பட்ட ஒரு பையன் நானு, என்னுடைய சந்தோஷத்துக்காக அவன் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்துட்டான் அப்படின்னு ரொம்ப வியந்து போனார். அப்போ சந்திர மகாராஜ் ஒரு வரம் கொடுக்கிறார், நான் உனக்கு வரம் தரேன் பீஷ்மா, நீ வந்து இந்த உலகத்தை விட்டு எப்ப போகணும்னு நினைக்கவே போலாம். மரணம் நமக்கெல்லாம் மரணம் எப்ப வரும்னா தெரியாது, நமக்கு எப்ப மரணம் வரும்னு தெரியாது. ஆனா பீஷ்மர் மட்டும் அவர் விரும்பும் போது அவர் இப்போ நான் போகணும்னு நினைச்சாலும் இறந்து போயிடலாம், அந்த உடலை விட்டு போயிடலாம். அப்படி ஒரு வரம் சந்திர மகாராஜ் பீஷ்மர் கொடுத்தார், அவர் விரும்பும் போது அந்த உடலை விடலாம். அதுக்கப்புறம் சந்திர மகாராஜாவுக்கும் சத்தியவதிக்கும் திருமணம் நடக்குது. திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு குழந்தை இல்லை. கொஞ்ச காலத்துல சந்திர மகாராஜ் தவறிடுறார், இல்ல குழந்தை இருக்கு. சந்திர மகாராஜுக்கும் சத்தியவதிக்கும் ரெண்டு குழந்தைங்க, விசித்திர வீரியன் சித்ராங்கதன், ரெண்டு குழந்தைங்க. சித்ராங்கதன் விசித்திர வீரியன் ரெண்டு பேருமே எல்லா விதத்திலும் தேர்ச்சி பெற்றவங்க எல்லா கலைகளையும். அப்ப பீஷ்மர் என்ன உறுதி எடுத்துட்டு இருக்காருன்னா, அஸ்தினாபுரத்து அரியணையில யார் சக்கரவர்த்தியா இருக்காங்களோ அவங்களுக்கு உதவி செய்யறது அவருடைய உறுதி. அவர் தான் அந்த வாக்கு கொடுத்திருக்கார், நான் அஸ்தினாபுரத்துல அரண்மனையில எந்த நாளும் நான் சக்கரவர்த்தியா இருக்க மாட்டேன், அதில் யார் ராஜாவா சிம்மாசத்தில் உட்கார்ந்து இருக்காங்களோ அவங்களுக்கு என்னுடைய முழு ஒத்துழைப்பும் இருக்கு, அவங்களுக்கு என்னுடைய முழு பாதுகாப்பும் இருக்கு அப்படின்னு பீஷ்மர் உறுதி எடுத்து. அப்ப இந்த விசித்திர வீரியன் சித்ராங்கதன் இவங்க ரெண்டு பேரும், அதுல சித்ராங்கதன் ஒரு சமயம் கந்தர்வர்களோட யுத்தம் செய்து இறந்து போடும், சத்தியவதியுடைய பையன் சித்ராங்கதன் இறந்து போடும். அதுக்கப்புறம் விசித்திர வீரியன் தான், இந்த விசித்திர வீரியனுக்காக சுயம்பரம், அந்த காலத்தில் சுயம்பரம் செய்வாங்க. சுயம்பரம் என்னன்னா, ஒரு ராஜா போய் மற்ற நாட்டில் போய் ஒரு பெண்ணை கடத்தின்னு வந்து கல்யாணம் பண்ணலாம், அது வந்து ராட்சச விவாகம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விவாகம் எல்லாம் இருக்கு, சுயம்பரம் ராட்சச விவாகம். அப்போ பீஷ்மர் என்ன பண்ணுவார்னா, விசித்திர வீரனுக்காக மூணு பெண்களை கடத்தின்னு வருவார் காசியிலிருந்து. வாரணாசியில் போய் மூணு பெண்கள், அம்பா அம்பிகா அம்பாலிகா, இந்த மூணு பெண்களையும் பீஷ்மர் கடத்தின்னு வந்துருவார். அப்படி கடத்தின்னு வரும்போது அம்பா பீஷ்மர்ட்ட சொல்லுவா, நான் ஏற்கனவே சால்வாவை காதலிச்சுருக்கேன், நாங்கள் ரெண்டு பேரும் திருமணம் செய்துக்க போகிறோம், தயவுசெய்து என்னை திரும்ப அனுப்பிச்சிடு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ பீஷ்மரும் என்ன ஆகிடும்னா, பீஷ்மர் அம்பாவை தூக்கின்னு வரும்போது சால்வன் முயற்சி பண்ணுவார் அவரை தடுக்கணும்னு, ஆனால் பீஷ்மருக்கு எதிராக அவனால் யுத்தம் தொடுக்க முடியாது. பீஷ்மருடைய வீரத்துக்கு முன்னாடி சால்வன் தோற்று போயிடுவார், சால்வனால் பீஷ்மரை கட்டுப்படுத்த முடியாது. இப்போ பீஷ்மர் அஸ்தினாபுரம் வந்தோடனே அம்பா இந்த மாதிரி சம்பவத்தை சொன்ன உடனே விசித்திர வீரனும் அம்பாவை அனுப்ப சொல்லிடுறார், பீஷ்மரும் அம்பாவை அனுப்புகிறார். ஆனால் அம்பா திரும்ப வந்தோடனே சால்வா அவரை ஏற்றுக்க மறுக்கிறார், ஏன்னா நீ ஏற்கனவே பீஷ்மரை தூக்கின்னு போயிட்டார், எப்படி அப்படி இருக்குமோ நான் அப்படி உன்னை திருமணம் செய்துக்க முடியும், அதனால் நான் உன்னை திருமணம் செய்துக்க முடியும். அப்படி அம்பா சால்வானாலும் கைவிடப்படுறா, திரும்ப வந்து பீஷ்மர்கிட்ட சொல்லுவா, நீ தான் தூக்கின்னு போன, நீ தான் கல்யாணம் பண்ணிக்க. பீஷ்மர் என்ன பண்ணுவார், நான் உறுதி எடுத்துருக்கேன் பிரம்மச்சாரிய விரதம் இருப்பேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும், விசித்திர வீரனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்வார். நான் விசித்திர வீரியன் அவருக்கு தெரிஞ்சு போயிட்டு ஏற்கனவே வேற ஒருத்தர் மனசு நடிச்சுட்டு இருக்கா, அவர் எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவரும் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ அம்பாவுடைய வாழ்க்கை கேள்விக்குரியாது. அம்பாவுக்கு பயங்கரமான கோபம் வந்து, பீஷ்மர் மேல அவ்வளோ ஒரு கோபம், இப்படியாவது இவனை வந்து நான் வீழ்த்தணும், ஒன்று இவர் என்ன கல்யாணம் பண்ணணும், ஆனால் இவர் கல்யாணம் பண்ண சம்மதிக்கலை, இவர் எப்படி சம்மதிக்க வருதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அம்பா பீஷ்மனுடைய குருவான பரசுராமரை போய் சந்திப்பு. பரசுராமர் பீஷ்மனுடைய குரு. பரசுராமர்கிட்ட போய் சொல்லுவா, அம்பா நீங்க தர்மத்தின பழியில வழியில வாழக்கூடியவர், உங்களுடைய சிஷ்யர் என்ன தூக்கின் வந்தார், வேத கலாச்சாரப்படி யார் ஒரு பொண்ணை தூக்கின் போறாரோ அவர் தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும், இப்போ உங்க சிஷ்யர் என்ன கல்யாணம் பண்ண மறுக்கிறார், நீங்களே நியாயம் கேளுங்க அப்படின்னு அம்பா பரசுராமர்கிட்ட புகார் சொல்ற, கம்ப்ளைண்ட் பண்ண. அப்ப பரசுராமர் பீஷ்மரை சந்திக்கிறார். பீஷ்மர்கிட்ட சொல்றார், நீ வந்து அம்பாவை கல்யாணம் பண்ணிக்கணும், இதனுடைய கட்டளை. அப்போ பீஷ்மர் சொல்றார், குருதேவ் நீங்க எந்த கட்டளையிட்டாலும் நான் கடைபிடிக்க தயாரா இருக்கேன், ஆனா இந்த ஒரு கட்டளை மட்டும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் விரதம் எடுத்து உறுதி எடுத்துருக்கேன், நான் வாக்கு கொடுத்துருக்கேன், என்னுடைய வாக்கை நான் மீற முடியாது. ஓ அப்படியா? அப்ப பரசுராமர் சொன்னார், ஒன்னு நீ அம்பாவை திருமணம் செய்யணும், இல்ல என் கூட யுத்தம் செய்யணும், ரெண்டுல எது நீயே முடிவு பண்ணி. அப்ப பீஷ்மர் பரசுராமர் தன்னுடைய குருவோட யுத்தம் பண்றதும் தன்னுடைய வாக்கை மீறதும் தன்னுடைய கொடுத்த வாக்கு சத்தியத்தை மீறத விட குருவோட சண்டை போட்டு உயிரை விடுறது மேல் அப்படின்னு தீர்மானிக்கிறார். அப்ப பரசுராமருக்கும் பீஷ்மருக்கும் கடுமையான யுத்தம் நடக்கும். பரசுராமர் அவர் பகவானுடைய ஒரு சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம். பீஷ்மர் அவர் பகவானுடைய பக்தர்களே ரொம்ப உன்னதமானவர். இந்த லீலை ரொம்ப விசேஷமா இருக்கு. ரெண்டு பேரும் கடுமையான யுத்தம் நடக்கும். கிட்டத்தட்ட 23 நாள் அந்த யுத்தம் நடக்குமா, பீஷ்மருக்கும் பரசுராமருக்கும். அப்போ ஒரு சமயம் பரசுராமர் ஆக்சுவலி பீஷ்மர் ரதத்து மேல இருந்து சண்டை போடுவாராம், பரசுராமர் கீழே இருப்பார். அப்போ பீஷ்மர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு ஒரு ரதம் கொடுத்து அந்த ரதத்து மேல ஏறி நின்று சண்டை போட வைக்கிறார். ரெண்டு பேரும் சண்டை போட்டு அப்படி யுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது பரசுராமர் அவருக்கு ஒரு தெய்வீக பார்வையை கொடுக்கிறார். அந்த தெய்வீக பார்வையில பீஷ்மர் பரசுராமரை சுத்தியும் பூமாதேவி, வாயு, சந்திரன் போன்ற எண்ணற்ற தேவர்கள் எல்லாமே இருக்கிறத பார்க்கிறார். பரசுராமரை சுத்தி எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் தேவதைகளும் குடி ஒன்று இருக்கிறத பார்க்கிறார். அப்போ பரசுராமர் வந்து பீஷ்மர் வந்து பரசுராமரை தூக்கி பாடுறார், அவர்கிட்ட சரணடைகிறார். அப்போ திரும்பவும் பரசுராமர் சொல்றார், நீ இப்பயாவது இந்த யுத்தத்திலிருந்து பின்வாங்கணும். அப்பவும் பீஷ்மர், இல்லை குருதேவ் அது முடியாது. இப்படி தொடர்ந்து யுத்தம் நடக்கவும் பரசுராமருடைய மூதாதையர்கள்லாம் அவர் முன்னாடி தோன்றி அவர் இந்த யுத்தம் செய்ய வேண்டாம், அதிலிருந்து பின்வாங்க சொல்லி அவரை வேண்டிக்கிறாங்க. ஏன்னா பரசுராமர் ஒரு பிராமண குலத்தில் தோன்றினவர். அவர் பிராமண குலத்தில் தோன்றினாலும் ஏன் சத்திரியர்களோட யுத்தம் செய்தார்னா, அந்த காலத்தில் சத்திரியர்கள் பொய் அகங்காரத்தினால நிறைய தவறுகள் செய்துட்டு இருந்தாங்க. அசுரகுணம் உள்ளவங்க தான் சத்திரியராக இருந்தாங்க. அதனால பரசுராமர் 21 தலைமுறை அசுரர்களை வதம் செய்திருக்கார். 21 அசுர வம்சமே அரச வம்சமே இல்லாமல் செய்து 21 தலைமுறை அரசர்களை வதம் பண்ணியிருக்கார் பரசுராமர். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த யுத்தம் அவசியம் இல்லை, ஏன்னா பீஷ்மர் வந்து அவருடைய சிஷ்யன்தான், ஆனால் அவர்கிட்ட யுத்தம் செய்யறது அவ்வளவு நல்லதாக படலை, அதனால் இந்த யுத்தத்திலேருந்து நீ பின்வாங்கிக்கணும் அப்படின்னு பரசுராமர்கிட்ட வேண்டிக்கிறாங்க அவருடைய மூதாதையர். இப்போ பரசுராமரும் அந்த யுத்தத்தில் வேகி போகிறார், பீஷ்மர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ என்ன, அம்பாவுடைய முயற்சி தோல்வியாயிடும். அவர் நினைச்சா பரசுராமர் மூலமாக பீஷ்மரை கல்யாணம் பண்ணிடலான்னு, அம்பாவோட முயற்சி தோல்வியாயிடும். கடைசியில் அம்பா காட்டில் போய் சிவபெருமானை குறித்து கடுமையாக தவம் இருக்கு. சிவபெருமானை குறித்து கடுமையான தவம் செய்கிற அம்பா. அப்போ சிவபெருமான் அவர் மாதிரி தோன்றி அவளை ஆசீர்வதிக்கிறார். அப்போ சிவபெருமான்கிட்ட கேட்குற, அம்பா எனக்கு ஒரு வரம் வேணும், நான் பீஷ்மருடைய மரணத்துக்கு காரணமாக இருக்கும், என்னால் தான் பீஷ்மனுக்கு மரணம் ஏற்படும், அப்படியே ஆகட்டும், உன்னுடைய விருப்பப்படி உன் மூலமாக தான் பீஷ்மருக்கு மரணம் ஏற்படும், நீ அடுத்த உடல் சிக்கண்டிங்கிற ஒரு உடல் எடுத்துக்க போகிற, சிக்கண்டி வந்து ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அந்த மாதிரி ஒரு உடல், அந்த சிக்கண்டியை முன்னிறுத்தி தான் அர்ஜுனன் பீஷ்மரை வதம் செய்வார் அப்படிங்கிற வரத்தையும் சிவபெருமான் அம்பாவுக்கு கொடுக்க. எப்படி இந்த லீலை ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு, பீஷ்மர் தன்னுடைய சகோதரனுக்காக அம்பா அபியா அம்பாலை கடத்தினு வந்த, அம்பா இப்படி ஆனதுக்கு அப்புறம் அம்பிகாவும் அம்பாலிகாவையும் விசித்திர வீரன் கல்யாணம் பண்ணிடுவார். ஆனால் என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச காலத்தில் அவரும் ஒரு யுத்தத்தில் இறந்து போயிடுவார். விசித்திர வீரன் இறந்ததுக்கு அப்புறம் அஸ்திராபுரத்தில் சக்கரவர்த்தி கிடையாது. எப்பதான் அஸ்திராபுரத்தில் சக்கரவர்த்தி இல்லையோ, அரியணையில் ஒரு மன்னர் இல்லையோ, அப்ப பீஷ்மர் அந்த பொறுப்பை ஏற்றுக்குவார் தற்காலிகமா. அதுக்கப்புறம் சத்தியவதியோடைய புதல்வர்கள் தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கணும்னு பீஷ்மர் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப என்ன அப்படின்னா, அரியா அஸ்தினாபுரத்துக்கு அரியாஸ்தனத்துல சக்கரவர்த்தி மட்டும் இல்ல, வம்சமே கிடையாது. ஏன்னா இருந்த ஒரு பையன் பீஷ்மர், அவரும் திருமணம் செய்துக்கெல்லாம் பிரம்மச்சரிய விரதம் எடுத்துட்டார். சத்யதேவர் ரெண்டு பசங்களும் இறந்து போடுறாங்க. அப்ப எப்படி அஸ்தினாபுரத்தோட குரு வம்சம் உற்பத்தி ஆகும்? அப்ப சத்யவதி ஒரு நாள் பீஷ்மர்கிட்ட வந்து சொல்றான், இப்ப வந்து நம்ம வம்சத்துக்கு வாரிசு கிடையாது, நான் சொல்றேன் நீ அம்பா அம்பிகா மூலமா குழந்தை பெற்று கொடுக்கணும். வேத காலத்தில் என்ன ஒரு முறை இருந்ததுன்னா, சகோதரருடைய மனைவி கூட குழந்தை உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு ஒரு முறை இருந்தது வேத காலத்தில். ஐந்து விஷயங்கள் கலியுகத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. அஸ்வமேதம் கவாலம்பம், சந்நியாசம் பலபாத்திரிகம், தேவரேன சுடோபாத்னி கலோபாஞ்ச வர்ச்சன். கலியுகத்தில் அஸ்வமேத யாகம் செய்யறதும் தடை செய்யப்பட்டிருக்கு, சந்நியாசம் எடுத்துக்கொள்றதும் தடை செய்யப்பட்டிருக்கு, சகோதரனுடைய மனைவி மூலமாக குழந்தை பெற்றுக்கிறதும் தடை செய்யப்பட்டிருக்கு, மூதாதைகளுக்கு அசை உணவு படைக்கிறதும் தடை செய்யப்பட்டிருக்கு, அப்புறம் அஸ்வமேதம் கவாலம்பம் பசுவதை பசுவ யாகத்தில் பலியிடுறதும் தடை செய்யப்பட்டிருக்கு. அஸ்வமேதம் கவாலம்பம் சந்நியாசம் பலபாத்திரிகம் தேவரேன சுடோபாத்னி கலோபாத்திரம் வச்சு அஞ்சு விஷயம் கலியுகத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் வேத காலத்தில் கலியுகத்துக்கு முன்னாடி இது நடைமுறையில் இருந்தது. சகோதரனுக்கு குழந்தை இல்லைன்னா அவள் இன்னொரு சகோதரன் மூலமா சகோதரனுடைய மனைவி மூலமா குழந்தை பெற்ற முடியும். அப்ப சத்யவதி பீஷ்மர்ட்ட வந்து சொன்னா, நீ வந்து இவங்க ரெண்டு பேர் மூலமா எனக்கு சந்ததி உற்பத்தி பண்ணி கொடுக்கணும், அஸ்தினாபுரத்துக்கு சந்ததி வேணும், பாரிசு வேணும். அப்ப பீஷ்மர் சொல்றா, நான் விரதம் எடுத்திருக்கேன், நான் வந்து சத்தியம் செய்திருக்கேன், நான் பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டிப்பேன், நான் எப்படி அதை செய்ய முடியும்? சத்தியம் சொல்ற எனக்காக தானே இந்த விரதம் எடுத்த, இப்ப நான் சொல்றேன் நீ செய்யணும், அப்படிலாம் மாத்திக்க முடியாது. உங்களுக்காக ஒரு சோமி ஒரு விரதம், அதுக்கப்புறம் ஒரு விரதம் எல்லாம் எடுத்துக்க முடியாது. ஒரு தடவை தான் சத்தியம் எடுக்க முடியும், அதை ஒரு தடவை ஃபாலோ பண்ணும். அப்ப வியாச சத்யவதி திரும்பவும் பீஷ்மரை கட்டாயப்படுத்தினார். அப்ப பீஷ்மர் ஒரு ஐடியா சொல்லி கொடுக்கிறார். பீஷ்மர் என்ன ஒரு வழி சொல்லி கொடுக்கிறாருன்னா, சரி நீங்க எப்படி என்ன உங்க பையனா நினைக்கிறீங்களோ அதே மாதிரி வியாசர் உங்க பையன் தான், ஏன் நீங்க வியாசரை கூப்பிடக்கூடாது, வியாசரை கூப்பிட்டு அவர் மூலமா உங்களுக்கு குழந்தை கொடுக்கட்டுமே அப்படின்னு பீஷ்மர் ஒரு ஐடியா கொடுக்கிறார். அப்ப சத்யவதி வியாசர மனசால நினைக்கிறாங்க. அப்ப வியாசரங்க வர வேதவியாசர், வேதவியாசர் வந்த உடனே சத்யவதி சொல்றா, அஸ்திராபுரத்துக்கு வாரிசு இல்ல, நீங்க தான் வாரிசு கொடுக்கணும் அப்படின்னு வியாசரும் சம்மதிக்கிறார். அப்ப அம்பிகா அம்பாலிகா மூலமா வியாசருக்கு அம்பிகாவுக்கு ஒரு குழந்தை, அம்பாலிகாவுக்கு ஒரு குழந்தை. முதல் அம்பிகாவை பார்க்க வியாசர் போகும்போது அவ என்ன பண்ணுவானா, அவ நினைச்சிட்டு இருப்பா தன்னுடைய கணவனுடைய சகோதரன் ஒரு ராஜகுமாரனா இருப்பாரு. அவளுக்கு தெரியாத வியாசர் ஒரு துறவி, தாடியெல்லாம் வச்சு துறவரத்துல இருக்கு. அப்ப அவர் எதிர்பார்த்த மாதிரி இல்லாதனால அவர் கண்ணை மூடிடுவான். வியாசருக்கு அவரை சந்தோஷப்படுத்தாம கண்ணை மூடிடுவான். அப்ப சத்யவதி கேட்பா, அம்பா உன்ட்ட எப்படி நடந்துட்டான்னு. அம்பா சாரி அம்பிகா, அம்பிகா உன்ட்ட எப்படி நடந்துட்டான், அவன் என்ட எப்படி நடந்துட்டானா, அவன் என்னை முழுமையா சந்தோஷப்படுத்தல, அவளுக்கு என் கூட சேர இஷ்டம் இல்ல, அதனால் அவளுக்கு பெறக்கூடிய குழந்தை குருடனா பிறக்கும், அவள் என்னை பார்த்துன்னு கண்களை மூடிண்டான், அதனால் அவளுக்கு பெறக்கூடிய குழந்தை குருடனா பிறக்கும். அதான் திருதராஷ்டிரன், திருதராஷ்டிரனுக்கு பெய்விலே கண் பார்வைக்கிறியா. பின்ன ரெண்டாவது ஒரு முறை, அப்ப எனக்கு இன்னொரு தடவை நீ எனக்கு அந்த குழந்தைய வந்து உடல்ல அவ்வளவு ஆரோக்கியம் இல்லை, அவன் எப்படி இந்த அஸ்தினாபுரி சக்கரவர்த்தியா இருக்க முடியும், எனக்கு இன்னொரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லும்போது திரும்பவும் வியாசரை அம்பாலிகாட்ட அனுப்புறார். அம்பாலிகா கண்களை மூடிக்கல, ஆனால் அவளுக்கு ஒரு கூச்சம் இருந்தது, எப்படா அந்த முனிவரை நான் சந்தோஷப்படுத்துறேன். அதனால அவளுக்கு பெறக்கூடிய குழந்தை ஒரு வியாதி உள்ள ஒரு குழந்தையா பிறந்து, குஷ்டம் உள்ள வியாதி உள்ள குழந்தையா பிறந்து, அதுதான் பாண்டு. அப்ப அதுலேயும் அவளுக்கு திருப்தி இல்லை சத்யவதிக்கு. ஏன்னா ஒரு குழந்தை குருடன், ஒரு குழந்தை பிறவிலேயே குறை உள்ளவன், குரல் குருடனா இருக்கான், இன்னொரு குழந்தை நோய்வாய்ப்பட்டவனா பிறந்திருக்கான், எப்படி இது எனக்கு திருப்தி இல்லை, இன்னொரு குழந்தை வேணும், நல்ல பூர்ணமா அம்சமா இருக்கணும். அப்ப திரும்பவும் சத்யவதி வியாசர அம்பாட்ட போ அம்பாலிகாட்ட போ சொல், அம்பிகாட்டி அம்பாலி. இப்ப அந்த இடம் அவ என்ன பண்ணுவான்னா, வியாசர சந்தோஷப்படுத்த இஷ்டம் இல்லாம வேலைக்காரி அனுப்பிச்சுட்டுருவான். அப்ப வேலைக்காரி வியாசருடைய குணம் அறிஞ்சு வியாசருடைய மகத்துவத்தை தெரிஞ்சுட்டு அவளுக்கு பணிவான சேவை பண்ணுவான். வியாசருக்கு பணிவான சேவை பண்ணி அவரை சந்தோஷப்படுத்தினால வியாசர் வந்தோடனே இந்த தடவை சத்யவதி கேட்பா, இப்ப அம்பிகா உண்ட எப்படி நடந்துட்டான், இந்த தடவை அம்பிகா வரல, அவ தன்னுடைய வேலைக்காரி அனுப்பிச்சிட்டா, ஆனா அந்த வேலைக்காரி ரொம்ப பணிவான சேவை பண்ணனால அவளுக்கு பெறக்கூடிய குழந்தை ஒரு பெரிய பண்டிதனார், அவர் தான் விதுரர். விதுரர் வந்து பெரிய பண்டிட், ஏன்னா அவர் வியாசருடைய கருணையினால ஒரு இயல்பாகவே கிருஷ்ணர் பக்தரார். இப்படி திருதராஷ்டிரர், பாண்டு, விதுரர் மூணு பேரும் தோன்றினார். இதுதான் அஸ்தினாபுரத்துடைய வரலாறு, பின்னே வரலாறு. அதில் பீஷ்மர் எந்த அளவுக்கு அதில் சம்பந்தப்பட்டிருக்காருன்னா, அவர் இந்த குழந்தைகள் உற்பத்தி பண்ணுறதுல அவர் பிரம்மச்சரித்த விரதத்தை அனுஷ்டிச்சதுனால அவர் அதை ஏற்றுக்கொள்ள. ஆனால் பீஷ்மர் என்ன பண்ணார்னா, அஞ்சு தலைமுறைக்கு அஸ்தினாபுரத்துக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கார். அவர் நீண்ட நாள் உயிர் வாழ்ந்திருக்கார். சந்திர மகாராஜ் காலத்தில் இருந்திருக்கார். சந்திர மகாராஜ் காலத்துக்கு அப்புறம் அவருடைய பசங்க விசித்திர வீரியன், சித்ராங்கதன், அதுக்கப்புறம் திருதராஷ்டர், பாண்டு, அதுக்கப்புறம் பாண்டவர்கள், அதுக்கப்புறம் அந்த பாண்டருடைய குழந்தைகள் பிறக்கிற வரைக்கும் கூட பார்த்துட்டு இருக்கு. அஞ்சு ஜென்ரேஷன், ஃபைவ் ஜென்ரேஷன், அஞ்சு தலைமுறை பீஷ்மர் இருந்திருக்கார் இந்த உலகத்தில். எப்படி அஸ்தினாபுரத்தில் அவர் அரியணை ஏற்றுக்கல, ஆனால் அந்த மன்னர் யாராக இருக்காங்களோ அவருக்கு பாதுகாப்பு தரதா பீஷ்மர் உறுதி பூண்டிருந்தார். அதனால்தான் திருதராஷ்டிரனும் துரியோதனும் செய்யக்கூடிய ஓரொரு தவறுகளுக்கும் பீஷ்மர்னால ஒன்றுமே செய்ய முடியல. பீஷ்மர் கை கட்டுப்போடப்பட்டிருக்கும். பீஷ்மருடைய அறிவுரைகளை அவர் ஏற்றுக்கல. பீஷ்மர் எவ்வளோ அறிவுறுத்தி சொல்வார் திருதராஷ்டிரருக்கும் துரியோதனனுக்கும், ஆனால் பீஷ்மர் அவங்க அவருடைய வார்த்தையை மதிக்கவே இல்லை. மாறாக பாண்டவர்களுக்கு பீஷ்மர் மேல எப்பவுமே அளவிழந்து அன்பு இருந்து, பாண்டவர்களும் பீஷ்மர்கிட்ட ரொம்ப அன்பு நடந்துக்கும். ஏன்னா தெரியும் பாண்டவர்களுக்கு, பீஷ்மருக்கு தெரியும் பாண்டவர்கள் ரொம்ப புண்ணியவான்கள், ரொம்ப நல்ல குணம் உள்ளவங்க குழந்தையிலிருந்து. அதனால பாண்டவர் மேல அவருக்கு எப்பவுமே ஒரு தனி பிரியம் உண்டு. துரியோதனன், திருதராஷ்டிரன் மேல அவருக்கு அவ்வளவு பிரியம் கிடையாது. ஆனாலும் அவர் தன்னுடைய கடமைக்காக அந்த அரியணையில, அஸ்தினாபுரத்து அரியணையில் அவர் ஒரு முக்கியமான ஒரு மூத்த வீரராக இருக்கிறதுனால, அவர் மூத்தவராக இருக்கிறதுனால, பிதாமகராக இருக்கிறதுனால அவர் அவங்க செய்யறதெல்லாம் சொல்லி கூட அவரால் எதுவும் செய்ய முடியும். எப்படி அஸ்தினாபுரத்தில் பீஷ்மருக்கு விருப்பம் இல்லாமல் யுத்தம் ஏற்பட ஆரம்பிச்சு. பாண்டவர்களுக்கும் கௌரவருக்கும் எவ்வளோ பீஷ்மர் முயற்சி பண்ணார் இந்த யுத்தம் நடக்கக்கூடாதுன்னு, ஆனால் துரியோதனன் கேட்குற மாதிரி கடைசியில் யுத்தம் முடிவாயிடுச்சு. யுத்தம் முடிவானோடனே பீஷ்மர் அஸ்தினாபுரத்தில் யார் அரியணையில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் உதவி செய்ய வேண்டியதாயிடுச்சு. அதனால தான் அவர் எதிரணியில் இருந்தார், பாண்டவர்களுக்கு எதிரணியில். அவர் பாண்டவருக்கு எதிரணியில் இருந்ததுனால துரியோதனனுக்கு என்னன்னா, பீஷ்மர் மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா துரியோதனன் தெரியும் பீஷ்மருக்கு பாண்டவர் மேல எப்பவுமே பிரியம் இருக்கு. அதனால துரியோதனன் என்ன நினைச்சிருந்தாருன்னா, பீஷ்மர் வந்து எப்பவுமே அவங்க உதவி செய்வார், அவங்களை கொல்ல போறதில்லை. துரியோதனுக்கு அவங்களை கொல்லணும், பீஷ்மர் நினைச்சா பாண்டவர்களை கொல்ல முடியும், ஆனா தன்னுடைய பேரங்கள் மேல பாசத்தினால் அவர் செய்ய மாட்டேங்கிறான்னு சொல்லி அடிக்கடி துரியோதனன் வந்து பீஷ்மரை குறை சொல்லிட்டு இருப்பார். பீஷ்மரை வேணும்னே அவமதிச்சு பேசுவார். நீங்க வந்து எப்பவுமே ஒரு பட்சமா நடந்துக்கிறீங்க, நீங்க எங்க கூட இருந்துட்டு பாண்டவர்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு துரியோதனன் நிறைய இடங்கள்ல பீஷ்மர் அவமானப்படுத்தி பேசுவார். இப்ப ஒரு சமயம் துரியோதனுடைய வார்த்தையை தாங்க முடியாம பீஷ்மர் என்ன சொல்றாருன்னா, நான் இவ்வளவு காலம் கட்டி காத்து வச்சிருந்த அந்த பிரம்மச்சரிய தபத்தை, அந்த பிரம்மச்சரியம் இருந்த விரதத்தை, அஞ்சு விதமான தங்க ஆயுதங்களை நான் தயார் பண்ணி வச்சிருந்திருக்கேன். கோல்டன் ஆரோஸ், அம்பு, தங்க அம்பு, அஞ்சு அம்பு, அதை நான் வச்சிருக்கேன். இப்ப நீ கவலைப்படாம போ, நாளைக்கு காலையில சூரிய உதிச்ச உடனே நாளைக்கு யுத்தத்தில் அஞ்சு பாண்டவர்களுடைய அஞ்சு பசங்களும் என்னால் கொல்லப்படுவான். அப்ப துரியோதன தெரியும் பீஷ்மர் சொன்னா அதை செய்வார். ஆனால் துரியோதனுக்கு என்னன்னா, அவனுக்கு ஒரு அவன் எப்பவுமே வந்து நம்பிக்கையில்லாது. அவனுக்கு என்னன்னா, பீஷ்மர் மேல நம்பிக்கை இல்லை, எங்கேயாவது அவரை நம்ப தொலைச்சிடுவாரோ. அப்ப சொன்னார் துரியோதனன், நீங்க ஏட்ட கொடுங்க, நான் எடுத்துன்னு போறேன், காலையில் கொண்டு வந்தேன். இப்ப பீஷ்மர் அவன் இவ்வளவு ஒரு மோசமானவனா, இன்னும் என் மேல அவன் நம்பிக்கை இல்லையா, சரி எடுத்துன்னு போ, காலையில் நான் வருவேன், ஏட்ட கொடு அப்படின்னு துரியோதனன்ட்ட பீஷ்மர் அஞ்சு அஸ்திரங்களை கொடுக்குற. அது வந்து பீஷ்மர் நாளைக்கு நடக்கூடிய யுத்தத்துல பாண்டவர் அஞ்சு பேருமே கொல்ல போறதா உறுதி பூண்டுட்டார், அதுக்குண்டான அஸ்திரத்தையும் துரியோதனத்தை கொடுத்துட்டாருங்கிறது சாக்ஷாத் ஸ்வயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தெரியும். கிருஷ்ணர் வந்து பரமாத்மா, எல்லா ரூபத்திலையும் எல்லாருடைய இதயத்திலையும் பரமாத்மா இருக்கார். அவர் யார் யார் என்ன பண்ணிட்டுருக்காரு எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போ அர்ஜுனன் கூட அவருடைய கூடாரத்தில் டென்ட்டில் வந்து கிருஷ்ணர் இருந்தார். கிருஷ்ணர் அர்ஜுன் சொன்னார், அர்ஜுனா நாளை யுத்தத்தில் உங்களுடைய நிலைமை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்போ கிருஷ்ணர் அர்ஜுனன் கேட்ட, கிருஷ்ணா என்ன எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் தான் அதை செய்யணும், என்ன நடந்தது என்ன இந்த மாதிரி பீஷ்மர் முடிவு பண்ணிட்டார் நாளைக்கு உங்களை எல்லாம் கொள்றதா. பீஷ்மர் முடிவு பண்ணிட்டாருன்னா அதை செய்வார். அப்போ கேசவா, மாதவா, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும். அர்ஜுனா உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு சமயம் துரியோதனன் உனக்கு ஒரு வரம் கொடுத்திருக்கான், ஆனால் அப்ப நீ தேவையில்லைன்னு சொல்லிட்டேன், சந்தர்ப்பம் வரும்போது கேட்கறேன்னு சொல்லியிருக்கு. அர்ஜுனே மறந்து போயிடுவான் என்னன்னு அப்ப கிருஷ்ணன் ஞாபகப்படுத்துவார். எப்படின்னா பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தப்போ துரியோதனனுக்கு அவங்க கஷ்டப்படுறதை பார்க்கணும்னு ஆசை, எவ்வளோ ஒரு நல்ல எண்ணம், பாண்டவர்கள் வனவாசத்தில் கஷ்டப்படுறது இவன் அரண்மனையில் சந்தோஷமா இருக்கிறோம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்போ துரியோதனன் கர்ணன் அவனுடைய காவலாளிகள் எல்லாம் சேர்ந்து பாண்டவருக்குரிய இடத்துக்கு வருவாங்க. பாண்டவர் தங்கியிருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து அங்கே ஒரு டென்ட்டு போட்டு தங்கிட்டு அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்கணும், கேலி பண்ணணும், அவங்க முன்னாடி பெரிய பந்தா பண்ணிக்கணும்னு துரியோதனன் வருவாங்க. அப்போ துரியோதனன் தங்கியிருந்த இடத்துல ஒரு பெரிய குளம் இருக்கும், அந்த குளம் ரொம்ப விசேஷமானது, அது கந்தர்வர்கள்லாம் வந்து குளிக்கக்கூடிய இடம், விளையாடக்கூடிய இடம். அதுல ஒரு நாள் துரியோதனன் கர்ணன் இவங்கெல்லாம் விளையாடிட்டு இருக்கும்போது கந்தர்வர்கள் வந்துருவாங்க. கந்தர்வர்கள் வந்த உடனே அவங்க துரியோதனை மேல வர சொல்லுவாங்க, இது எங்களுடைய இடம், நீங்க இங்க இருக்கக்கூடாது. அப்போ துரியோதன் சொல்லுவா, நான் அஸ்தினாபுரத்துடைய இளவரசன், நான் இங்க இருக்கேன், நீ யார் எனக்கு கட்டளையிடுறதுக்கு அப்படின்னு வாக்குவாதமாய் ரெண்டு பேருக்கு சண்டையாடு, கந்தர்வர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டையா யுத்தமாய் யுத்தம் பயங்கரமா நடந்து கந்தர்வர்கள்லாம் கௌரவர்களை ஜெயிச்சிருவாங்க, கர்ணன் உயிருக்கு பயந்து ஓடிடுவார், அவ்வளோ ஒரு பயங்கரமான யுத்தமாயிடும். கடைசியில் துரியோதனை வந்து அந்த கந்தர்வருடைய தலைவன் கைது பண்ணிடுவார். கைது பண்ண உடனே அர்ஜுனனுக்கும் பீமனுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடும், ஏன்னா பீமன் அவ்வளோ துரியோதனுக்குள்ள முக்கியமான பொறாமை துரியோதனுக்கு பீமன் மேலதான். அப்போ துரியோதனன் அவனே வலியை வந்து தன்னுடைய இதுல தன்னுடைய கெட்ட எண்ணத்தினால அவனே இப்போ வந்து தண்டிக்கப்பட்டான்னு சொல்லி துரியோதனன் ரொம்ப சந்தோஷமாயிடும். அவன் போய் யுதிஷ்டிர மகாராஜ் தர்மத்தை சொல்லுவார், யுதிஷ்டிர மகாராஜ் அண்ணா உனக்கு என்ன நடந்தது தெரியுமா, பக்கத்தில் துரியோதனை வந்து தங்கி நம்ம கஷ்டப்படுறதை பார்க்கணும்னு நினைச்சான், அவனே அதில் மாட்டினான், இப்போ கந்தர்வர்கள் அவனை கொல்ல போறாங்க, அவனை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு பீமன் ரொம்ப சந்தோஷமா வந்து யுதிஷ்டிர மகாராஜ் சொல்லுவார். அப்ப யுதிஷ்டிர மகாராஜ் என்ன சொல்லுவார்னா, பீமா இது தர்மம் கிடையாது, துரியோதன் ஒரு வகையில் பார்க்க போனா நம்ம சகோதரன், இன்னொரு வகையில் பார்க்க போனா அவன் நம்மளுடைய இடத்துக்கு விருந்தினராக வர்றதுக்காக வந்திருக்கான், அப்போ அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை, அப்போ நீயும் அர்ஜுனன் போய் அவனை விடுவிக்கணும். கேட்டோடனே பீமனுக்கு பயங்கரமான கோபம் வந்துடும், இன்னும் உனக்கு நீ அவன் பண்ணதெல்லாம் மறந்துட்டியா அப்படி இப்படின்னு பீமன் பயங்கர கோபமாக பேசுவார். அப்போ துரியோதனன் சொல்லுவார், ஒரே வார்த்தை தான், இது என்னுடைய கட்டளை, நீ ரெண்டு பேர் போய் அவனை விடுவிக்க. ஸோ மூத்த சகோதரருடைய கட்டளையை வந்து மறுக்க முடியாமல் பீமனும் அர்ஜுனனும் துரியோதனுக்குடைய இடத்துக்கு வராங்க. அங்கே வந்து கடுமையான யுத்தம் நடக்கும் கந்தர்வர்களுக்கும் பாண்டவர்களுக்கும். அப்போ அர்ஜுனன் ரொம்ப அற்புதமாக யுத்தம் பண்ணி கந்தர்வர்கள்லாம் விரட்டி அடிச்சிடுவார், உயிருக்கு பயந்தெல்லாம் ஓடிடுவாங்க, துரியோதனை விட்டுட்டு ஓடிடுவாங்க. அப்போ துரியோதனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும், ஏன்னா அர்ஜுனன் மட்டும் இல்லைன்னா துரியோதனை விடுவிக்கவே முடியாது. அப்போ அர்ஜுனன் துரியோதனை வந்து அர்ஜுனன் வந்து பேச வருவார். அப்ப அர்ஜுனன் பீமனும் துரியோதனை தர்மத்தை கூட்டிட்டு வருவார். யுதிஷ்டிர மகாராஜ் பீமனுக்கு பயங்கரமான கோபம் இருக்கும், இப்ப சொல்லி அவனை நான் கொன்னுறேன், இப்ப அவன் நம்ம இப்ப வந்து துரியோதன் நம்முடைய கைதி, நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கான். அப்ப யுதிஷ்டிர மகாராஜ் சொல்லுவார், இதுவும் தர்மம் கிடையாது, நம்ம அவர் எப்படி சட்டப்படி தர்மப்படி சந்திக்கணுமோ அப்படி யுத்தத்துல சந்திக்கலாம், இப்ப அவரை விட்டுடுங்க. இது வந்து ஒரு வீரனுக்கு மரணத்தை விட ரொம்ப ஒரு அவமானம். அப்போ துரியோதனுக்கு அது அவமானமாக இருந்தது, ஆனாலும் துரியோதனுக்கு அர்ஜுனன் மேலே ஒரு பிரியம், ஏன்னா அர்ஜுனன் தான் அவர் அந்த கந்தர்வத்திலிருந்து காப்பாற்றினார். அப்போ துரியோதன் சொல்கிறார் அர்ஜுனன்ட்ட, அர்ஜுனா நான் உனக்கு என்ன உதவி செய்யணும், நீ என்னுடைய உயிரை காப்பாற்றிருக்கேன், அதனால் நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன், உனக்கு என்ன வரம் வேணும், அஸ்தினாபுரம் வேணுமா, உனக்கு என்ன வேணும். அர்ஜுனன் சொல்கிறார், நீ போடுற பிக்சர் எனக்கு தேவையில்லை, எனக்கு எதுவுமே வேண்டாம். இல்லை இல்லை அர்ஜுனா நீ எதாவது கேள், சரி அப்படின்னா நான் சமயம் வந்து கேட்குறேன், இப்போ எனக்கு ஒன்று வேண்டாம் நீ போ அப்படின்னு அதை கிருஷ்ணன் ஞாபகப்படுத்திடுவார். அன்னைக்கு நீ சொன்ன இல்லையா சமயம் வரன்னு கேட்கும்போது இந்த சமயம் வந்துருச்சு போலாம். அப்ப கிருஷ்ணரும் அர்ஜுனனும் துரியோதனுடைய டென்ட்டுக்கு வருவாங்க. அந்த காலத்தில் எப்படின்னா சண்டை போடுவாங்க, ஆனால் அவங்களுடைய இடத்துக்கு யாராக வந்தா அவங்க விருந்தினர் ஆகிடுவாங்க. இந்த காலத்தில் எப்படி சண்டை போட்டா அவனை எப்படி பின்னாடி இருந்து குத்தலாம் கொல்லப்பலாம் நினைப்பாங்க, நேருக்கு நேர் யுத்தம் கிடையாது, பின்னாடி இருந்து ஒருத்தனை எப்படி சூழ்ச்சி பண்ணி வீழ்த்தலாம் அவனை எப்படி, இதெல்லாம் வந்து அநாகரிகமான செயல். ஆனால் வேத காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பகல்ல ரெண்டு பேர் சண்டை போட்டுக்குவாங்க, சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா ஒருத்தருடைய இடத்துக்கு இன்னொருத்தர் வந்துட்டார்னா ஒரு விருந்தினர் ஆயிடுவார், அவர் கவனிக்க வேண்டியது, அவருடைய அவருக்கு சேவை பண்ண வேண்டியது தர்மம். அப்போ துரியோதனுடைய கூடாரத்துக்கு அர்ஜுனனும் கிருஷ்ணரும் வந்தப்போ துரியோதன அவர் ரொம்ப அன்போட வரவேற்பார். வரவேற்று அர்ஜுனன் கேட்பார், அர்ஜுனா உனக்கு என்ன என்ன வேணும், நான் இந்த யுத்தத்திலிருந்து பின்வாங்கணுமா, நீ அஸ்தினாபுரத்துக்கு சக்கரவர்த்தி ஆகணுமா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்னால் யுத்தத்தில் அவங்க கூட சண்டை போட முடியும். நீ ஏற்கனவே எனக்கு ஒரு வரம் தரேன் இருக்க அப்படின்னு எனக்கு எதாவது தரணும்னு நினச்சின்னா பீஷ்ம தேவரவங்க அஞ்சு அஸ்திரம் கொடுத்துருக்காருல்ல, அது எனக்கு குடும்பம் தெரியாதனுக்கு அப்படியே பூஜை சின்னதாயிடும். அப்படியே கிருஷ்ணரை பார்ப்பாரு, இந்த ஆளோட வேலையாக தான் இருக்கு, இவரோட வேலையாக இல்லாட்டி அர்ஜுனனுக்கு எப்படி தெரியும் அந்த அஸ்திரம் நம்மகிட்ட இருக்குது. நேற்று நைட்டு தான் நடந்தது, நைட்டு மிட் நைட்ல இப்படிதான் வந்திருக்காங்க. நடு ராத்திரியில் துரியோட கூடாரத்துக்கு வந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த அஸ்திரம் வாங்கிட்டு வர்றார் பீஷ்மத்தை. எப்படி தெரிஞ்சிருக்கும்? எல்லாமே கிருஷ்ணருடைய வேலையாக தான் இருக்கும், வேற வழி இல்லை. அவன் தலைமாட்டு கடையில் வச்சு படுத்துட்டு இருப்பான், அந்த அஸ்திரத்தை எடுத்து கொடுப்பான், அர்ஜுன் வாங்கிட்டு அதை தான் திரும்ப வந்துருவான். காலையில் பீஷ்மர் யுத்தத்துக்கு தயாராகி அஸ்திரங்கள்லாம் போட்டுட்டு ராஜ டிரெஸ் எல்லாம் போட்டு வந்துருவார். வந்து துரியோதன வந்து, துரியோதனா அந்த அஸ்திரம் எங்க, நான் கொடுத்துறேன் எங்க தோண்டேன். அஸ்திரம் போயிடுச்சு. எப்படி போச்சு? அர்ஜுன் வாங்கிட்டு போயிட்டான். அர்ஜுனுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் கிருஷ்ணனுடைய வேலை தான். அப்ப பீஷ்மர் சீஜின்வர், நீ வந்து கிருஷ்ணரை ஏமாத்துன்னு நினைக்கிற, எப்படி முடியும்? கிருஷ்ணர் அவங்க பக்கம் இருக்காரு. அதனால உன்னுடைய குறுக்கு குருட்டுத்தனமான இது, உன்னுடைய குறுக்கு புத்தி, உன்னுடைய பொறாமை குணம், இதெல்லாம் என்றைக்குமே வந்து ஜெயிக்க போகிறது. ஏன்னா கிருஷ்ணர் அந்த பக்கம் இருக்கிறதுனால பாண்டவர் தெய்வீமான குணம் இருக்காங்க, அவங்க தான் யுத்தத்தில் ஜெயிக்க போகிறது. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு சம்பவத்தில் திரும்பவும் துரியோதன் வந்து பீஷ்மரை வந்து ரொம்ப இழிந்து பேசுவார், இழிவுபடுத்தி. நீங்கள் பாண்டவர்களை கொல்ல மாட்டீங்க, நீங்கள் குறிப்பாக அர்ஜுனன் மேலே நீங்கள் ரொம்ப பிரியமாக இருக்கீங்க, நீங்கள் நினச்சி அர்ஜுனனை கொல்லலாம், ஆனால் நீங்கள் ஒரு பட்சமாக இருக்கீங்க அப்படின்னு துரியோதனன் பீஷ்மர்கிட்ட சொல்லுவார். அப்ப பீஷ்மர் சொல்லுவார், இன்னைக்கு நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன், நாளைக்கு நடக்கக்கூடிய யுத்தத்தில் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள நான் அர்ஜுனனை கொல்லுவேன். அப்படி ஒருவேளை அது நடக்கலைன்னா கிருஷ்ணர் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சபதம் பண்ணியிருக்கார், அவர் ஆயுதம் எடுக்க வைப்பேன். இந்த ரெண்டு சபதத்தில் ஏதோ ஒன்று நான் நடத்தி தீருவேன். நாளைக்கு ஒன்று வாசுதேவ கிருஷ்ணனுடைய சத்தியத்தை பொய்யாக்கணும், இல்லை அர்ஜுனனை கொல்லணும், ரெண்டில் ஏதோ ஒன்று நடந்தே ஆகும், நீ தைரியம் அப்போ. துரியோதன் ரொம்ப சந்தோஷமே, ஏன்னா பீஷ்மர் சொன்னா செய்வார். அதே மாதிரி அடுத்த நாள் நடந்த யுத்தத்தில் பீஷ்மருடைய வரக்கூடிய அஸ்திரங்களை தாங்க முடியாம அர்ஜுனன் திணறி போயிடுவார். அவருடைய காண்டிபுத்துள்ள நாளெல்லாம் கட்டாயிடும், கொடியெல்லாம் கட்டாயிடும். அவருடைய அஸ்திரம் கிருஷ்ணருடைய உடல்ல பட்டு கூட அங்கங்க பிளட் வருமா, கிருஷ்ணோட பாடியில கிருஷ்ணோட உடல் எல்லாம் பட்டு காயமாயி ஏறக்குறைய கிருஷ்ணர் புரிஞ்சுட்டார். கிருஷ்ணனை புரிஞ்சுட்டு இன்னைக்கு பீஷ்மர் அர்ஜுனனை உட போறதில்ல, அர்ஜுனனை கொல்லாம தீர்மானம் பண்ணி வந்துட்டார், அர்ஜுனன் கொல்லணும் தீர்மானம் பண்ணிட்டு வந்துட்டார். அர்ஜுனனுக்கு திணறி போயிடும், அர்ஜுனால முடியாது. பீஷ்மர் அவ்வளவு ஒரு நெருப்பா ஃபைட் பண்ணுவார், அன்னைக்கு பயங்கர போர்ஸா இருக்கும் அவருடைய அஸ்திரங்கள் வரக்கூடியது, அப்படி சக்கு சக்கு சக்குன்னு பயங்கர ஃபாஸ்டா வரும், அர்ஜுனால அது பேலன்ஸ் பண்ணவே முடியாது. ஒரு டைம்ல அர்ஜுனுக்கு என்ன தெரியும் தெரியாம ரொம்ப திணறி போயிடும். அப்ப கிருஷ்ணர் புரிஞ்சுடுவார், இனி விட்டா அர்ஜுனுடைய தலை இருக்கார். அப்ப கிருஷ்ணர் ரொம்ப கருணை வாய்ந்தவர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய பக்தனுக்காக என்ன செய்தார்னா, கிருஷ்ணர் அர்ஜுனனை இழுக்க தயாரில்லை, ஆனா அதே சமயத்தில் தன்னுடைய சத்தியம் பொய்யானா பரவாயில்ல, நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், இந்த மகாபாரத யுத்தத்தில் நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன்னு. ஆனா இப்ப நான் ஆயுதத்தை எடுக்கலைன்னா பீஷ்மர் வந்து அங்க துரியோதனன் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்காரு. பீஷ்மர் துரியோதனன் என்ன வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்காருன்னா, ஒன்னு அர்ஜுனனை கொல்லுவேன், இல்ல கிருஷ்ணர் ஆயுதம் தூக்க வைப்பேன். இப்ப நான் ஆயுதத்தை எடுக்கலைன்னா, என்னுடைய சத்தியத்தை நான் பொய்யாக்கலைனா, நான் அர்ஜுனன் இழக்க வேண்டியிருக்கு, ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடத்தியாகணும். இன்னொரு விதத்துல பார்க்கும்போது கிருஷ்ணர் தன்னுடைய பக்தனுடைய வார்த்தையும் பொய்யாக்க மாட்டார். அப்ப பீஷ்மருடைய வார்த்தையும் பொய்யாக கூடாது, ஏன்னா பீஷ்மர் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்காரு, இன்னைக்கு நான் அர்ஜுனனை கொல்லுவேன், கிருஷ்ணர் ஆயுதம் எடுக்க வைப்பேன். அப்ப பீஷ்மருடைய வார்த்தையும் பொய்யாக கூடாது, அர்ஜுனனும் இழக்க கூடாது. அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டார், ரெண்டு பக்தர்களும் அவருக்கு வேணும், அர்ஜுனனும் வேணும் பீஷ்மரும் வேணும். அர்ஜுனனுடைய உயிர் காப்பாற்றப்படணும், பீஷ்மருடைய வார்த்தை காப்பாற்றப்படணும். அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணார், தன்னுடைய வார்த்தையை பொய்யாக்கிட்டார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு. தன்னுடைய பக்தனுக்காக பகவான் எதையும் செய்யக்கூடியவர். அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்னா, அர்ஜுனன் யுத்தத்துல திணறி போய் அவர்னால முடியலன்னு தெரிஞ்ச உடனே கிருஷ்ணன் ரதத்திலிருந்து இறங்கிடுவார். ரதத்திலிருந்து இறங்கி அந்த ரணபூமியில ரத்த கலரையா இருக்கும், அந்த இடத்துல நிறைய ரதங்கள்லாம் உடஞ்சிருக்கும், அந்த ரதத்தோட உடஞ்ச வீல் ஒன்று இருக்கும், ரதம் உடஞ்ச ரதத்தோட வீல் இருக்கும், அந்த வீலை எடுத்துட்டு கிருஷ்ணர் பீஷ்மரை தாக்குறதுக்காக போவாராம். பீஷ்மர் அடிக்கிறதுக்காக, நீ வந்து அர்ஜுனியா கொல்ல வர, நான் உன கொல்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ரதத்தோட வீல் எடுத்துட்டு கிருஷ்ணர் வேகமா போவார். அவர் போகும்போது அங்க ஒருத்தர் நழுவி கீழே விழுந்துரும், அப்புறம் அப்படியே பயங்கர வேகமா வராரு. அப்ப அர்ஜுனன் புரிஞ்சிருந்தார், கிருஷ்ணர் ஆயுதம் தேடிட்டாரு, கிருஷ்ணர் ஆயுதம் எடுக்க கூடாதுங்கிறதா அவர் சத்தியம் பண்ணிருக்கார். இப்ப அவர் பீஷ்மரை கொல்ல போயிட்டாரு, சத்தியம் பொய்யாயிடும். அர்ஜுனன் பின்னாடி ஓடி வர்றார், அர்ஜுனால கிருஷ்ணர் பிடிக்க முடியல, அவ்வளவு வேகமா கிருஷ்ணர் போறார். அர்ஜுனன் தாவி போய் கிருஷ்ணரை பார்த்து பிடிச்சிட்டு வர, கிருஷ்ணா நான் பீஷ்மரை கொள்றேன், நீங்க ஆயுதத்துக்கு கீழே போடுங்க, நான் ஃபைட் பண்றேன், நான் சண்டை போடுவேன். கிருஷ்ணா இல்ல முடியாது, உன்னால முடியல, நீ ரொம்ப சோர்ந்து போயிட்ட, உன்னால உனக்கு பீஷ்மரை கொல்ல முடியல, நீ வந்து அவர் மேல இன்னும் பாசமா இருக்க, நீ அதை செய்ய மாட்டேங்கிற, நானே செய்யறேன் அப்படின்னு கிருஷ்ணர் போவான். அர்ஜுனன் சேர்த்து இழுத்துட்டு போவாரா, அர்ஜுனன் கிருஷ்ணோட காலை பிடிச்சிட்டு இருப்பான், அர்ஜுனன் சேர்த்து கிருஷ்ணர் தரதை இழுத்துட்டு போவார். அப்ப பீஷ்மர் இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக காத்துட்டு இருப்பார், நான் வந்து இந்த உடலை வர்றது வாசுதேவன் கையால இறந்து போறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ட்டு கிருஷ்ணர் தன்னை நோக்கி ஆயுதம் எடுத்து வரும்போது தன்னுடைய அஸ்திரங்கள் எல்லாம் கீழே போட்டு பீஷ்மர் ரெடி அனுப்பாராம். கிருஷ்ணர் வந்து என்னை அடிக்கட்டும், என்னை கொல்லட்டும், அவர் கையால இந்த உடலை விட்டு நான் வந்து வைகுண்டம் போறதுல ஆனந்தம் அடைந்தது பீஷ்மர் ரெடி அனுப்பாரு. அதோட அந்த உத்தவருடைய இது முடியும். அப்ப கிருஷ்ணர் பீஷ்மருடைய வார்த்தையை காப்பாற்றிடுவார், அதே சமயத்துல அர்ஜுனனையும் காப்பாற்றிடுவார் தன்னுடைய வார்த்தையை போயார். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு இடத்துல பீஷ்மர் வந்து அவர் வந்து பாண்டவர்ல பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் பாண்டவர்னால ஜெயிக்க முடியாதுன்னு கிருஷ்ணருக்கு தெரியும், திரௌபதிக்கும் தெரியும், அப்போ திரௌபதி ஒரு நாள் கிருஷ்ணர்கிட்ட வந்து கதையை அழுவா, கிருஷ்ணா நீங்க ஏதாவது செய்யுங்க, ஏன்னா பீஷ்ம தேவர் இருக்கிற வரைக்கும் பீஷ்ம தேவர் வந்து ஒரு மகாரதர், மகாரதர்னா ஒரே சமயத்துல ஆயிரக்கணக்கான ரத வீரர்கள் கூட போர் செய்யக்கூடியவர், யாருமே அவர் எதிர்த்து நிக்க முடியாது. எப்பேற்பட்ட வியூகம் பண்ணாலும் அந்த யுத்த கலையில நிறைய வியூகம் இருக்கு, சக்கர வியூகம் அப்புறம் கந்தர் வியூகம் என்னென்னமோ வியூகம் எல்லாம் பண்ணுவாங்க, அதுல இருந்து நிறைய கலைகள்லாம் இருக்கு, அது எல்லாத்திலயும் பீஷ்மர் வந்து எக்ஸ்பர்ட், தேர்ச்சி பெற்றவர், எந்த கலையால அவர் முறியடிக்க முடியாது. அது திரௌபதிக்கும் நல்லா தெரியும். அப்ப திரௌபதிக்கு ரொம்ப பயம், எங்க தன்னுடைய கணவன் இல்லை இழந்துருவோமோ அப்படின்னு. அப்ப கிருஷ்ணர்ட்ட ஒரு நாள் வந்து திரௌபதி ரொம்ப மன்றாடி கேட்டுக்குவா, எப்படியாவது ஏதாவது செய்யுங்க கிருஷ்ணா அப்படின்னு. திரௌபதியோட நிலையை பார்த்து கிருஷ்ணர் ரொம்ப பாவமாயிடும், வந்து அழுதுட்டே இருப்பா, சரி என்ன உனக்கு இப்போ பீஷ்மருக்கு நீ பயந்துக்கிறியா, சரி என் கூட வா அப்படின்னு திரௌபதி கூட்டின்னு போவார். திரௌபதி கூட்டின்னு போன உடனே அன்னைக்கு அந்த யுத்தம் எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு சாயந்தரம் நைட் ஆயிடும், நைட் ஆனவுடனே பீஷ்மருடைய டென்ட்ல இருப்பார், அவங்க டென்ட்ல இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த மின்சாரம் எல்லாம் கிடையாது, இந்த பந்தம் நெருப்பு வச்சுதான் பார்க்கணும். பீஷ்மர் டென்ட்ல இருக்கும்போது கொழுத்து சத்தம் கேட்கும் திரௌபதி வரும்போது. பீஷ்மர் ஒரு பிரம்மச்சாரி, பிரம்மச்சாரி கூடிய இடத்துல பெண்கள் வந்து என்னாடும் அவருடைய பிரம்மச்சாரி விதத்துக்கு பங்கமாயிடும், ரொம்ப தொந்தரவாயிடும். அப்ப பீஷ்மர் தன்னுடைய கூட இருந்து ரொம்ப வேகமா வெளியே வருவாராம், யாரு நேரத்துல எந்த பொண்ணு இங்க வருது, இந்த நேரத்தில் பெண்களுக்கு இந்த இடத்துல அனுமதி கிடையாது, அது ஒரு பிரம்மச்சாரி தங்கியிருக்கிற இடத்துல நீங்க ஏன் வரணும் அப்படின்னு அவர் இந்த பந்தத்தை பிடிச்சுன்னு வருவார். அப்ப வந்து பார்த்தா திரௌபதி அவருடைய காலில் விழுந்துருக்கு பீஷ்மருடைய பாதத்தில், அவர் பந்தத்தை பிடிச்சு நிக்கிறாரு, அவர் காலில் விழுந்திருக்கா, கிருஷ்ணர் பக்கத்தில் நிக்கிறார். திரௌபதி காலில் விழுந்தோடனே கிருஷ்ணர் சொல்லுவாரு, என்ன பிதா மகரே பாக்குறீங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு பீஷ்மர் தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவார். அப்ப கிருஷ்ணர் வேலை முடிஞ்சது வா போலாம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவர் தீர்க்க சுமங்கலி பவன் சொல்லிட்டாரு, எப்படி அவர் நம்ம கணவரை கொல்ல போறாரு, அதெல்லாம் முடியாது, அவர்னால முடியாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கூட்டின்னு போறாரு. இந்த மாதிரி கிருஷ்ணர் ரொம்ப ட்ரிக் பண்ணுவார் மகாபாரதத்தில், நிறைய இடத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. திரௌபதி கூட்டின்னு போடுவார். இன்னொரு சமயம் என்ன ஆயிடும்னா, பீஷ்மரை எப்படி கொள்றதுன்னு பாண்டவர்களுக்கு தெரியாது, என்னடா செய்து எப்படிதான் அவர் கொள்றது. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, அந்த பிதாமகர்ட்டே போய் கேட்பவாங்கன்னு கூட்டின்னு போயிடுவார், அர்ஜுனன் கூட்டிட்டு போய் பீஷ்மர் மட்டும் விட்டுடுவார். அப்ப பீஷ்மர் அவரை எப்படி கொல்ல முடியும்னு அவரே சொல்லுவார் அர்ஜுனன்ட்ட, அர்ஜுனா எப்போ ஒரு ரதத்துல சிக்கண்டி வந்து இருக்காரோ அப்ப நான் அவன் மேல யுத்தம் தொடுக்க மாட்டேன், அந்த சமயத்துல நீ என் மேல அம்பெய்யலாம் அப்படின்னு பாத்தீங்களா. அவருடைய கருணை, அவர் வந்து ஒருத்தர் தான் எப்படி இறக்க போறேன்னு அவரே சொல்றாரு, எனக்கு எப்படி மரணம் வரும்னா சிக்கண்டி எப்போ அவன் கூட இருக்கானோ, ஏன்னா சிக்கண்டிங்கிறது யாரு, சிக்கண்டிங்கிறது யாரு, அம்பா, அம்பா தான் இப்ப சிக்கண்டியா இருக்கா, அது பீஷ்மருக்கு தெரியும் அம்பா தன்னை பழிவாங்க வர. அப்போ என்ன, அதே மாதிரி பீஷ்மர் சொன்ன மாதிரி சிக்கண்டியை முன் வச்சுட்டு அர்ஜுனன் யுத்தம் செய்வார். அப்போ பீஷ்மர் அம்பு தொடுக்க மாட்டார். அந்த சமயத்துல பல அஸ்திரத்து அம்புகளால பீஷ்மருடைய உடலை தொலைச்சிடுவார் அர்ஜுனன். அர்ஜுனால முடியாது, அப்படி ஒரு பக்கம் முகத்தை திருப்பிட்டு போற அம்பு விட்டுறது அப்படி பீஷ்மருடைய உடல்ல போய் தொலைச்சிருமா ஒரு அன்பு. அர்ஜுனுக்கு அப்படியே கண்கள்ல ஒரு பக்கம் கண்ணீர். ஏன்னா பீஷ்மருக்கும் அர்ஜுனுக்கும் அவ்வளவு ஒரு அன்பு பரிமாற்றம் இருக்கு. ஆனா என்ன செய்யாது, தர்மத்துக்காக சிலதை செய்துதான். அப்ப பீஷ்ம அந்த யுத்த பூமியில அர்ஜுனுடைய அம்புகளால் துளைக்கப்பட்டு அந்த யுத்த பூமியில சரிந்து விளற அப்படியே அந்த அம்பு படுக்கையில படுத்திருக்கும். பொதுவா நம்ம என்ன படுக்கையெல்லாம் பார்த்துருப்போம்னா, கால்லான் பெட்டு, சாஃப்ட் பெட்டு, குஷன் பெட் எல்லாம் படுத்திருப்போம். ஆனா பீஷ்மர் ஒரு சத்திரியனா இருக்கிறதுனால அவர் அம்பு படுக்கையிலே படுத்திருக்கும். அப்ப இந்த தலை இருக்கு இல்லையா, தலை ஒரு பக்கம் தொங்கிட்டு இருக்குமா, உடம்பெல்லாம் அம்பு குத்தி அம்பு படுக்கையில படுத்திருப்பார், தலை ஒரு பக்கம் தொங்கிட்டு இருக்கும். அப்ப ஒவ்வொருத்தரும் அவருடைய தலைக்கு தாங்கிக்கிறதுக்காக தலைகாணி எதோ பிள்ளை கொண்டு வருவாங்களாம். இப்ப பீஷ்ம சொல்லுவ, நான் ஒரு சத்திரியன், அர்ஜுனா நீ எப்படி நான் அம்பு படுக்கையா இங்க படுக்க வச்சிருக்கியோ அதே மாதிரி ஒரு மூணு அஸ்திரத்தால என் தலையை நிறுத்தி வை அப்படி சொன்ன. அர்ஜுனன் திரும்ப ஒரு மூணு அஸ்திரங்களால தலைக்கு சப்போர்ட் கொடுக்குற. அதுக்கப்புறம் அந்த அம்பு படுக்கையில படுத்து இருக்கும்போது அவருக்கு பயங்கர தாகம் இருக்கு. அப்போ துரியோதனன் தண்ணி எடுத்துட்டு வருதா போவாங்க, ஒவ்வொருத்தரும் எங்கெங்க போவாங்க. அப்ப அர்ஜுனன் ஒரு அஸ்திரம் எடுத்து அந்த பூமியில துளைக்கும் போது பூமியிலிருந்து கங்கா வந்து அவருடைய வாயில, பீஷ்மருடைய வாயில தீர்த்தமாகும். கங்கா தேவியை நேரில் வந்து தன்னுடைய பையனை தரிசிச்சுதான் சொல்லுவாங்க. அந்த இடம்ல இன்னும் இருக்கு, குருஷேத்திரத்துல பீஷ்மர் அம்பு படுக்கையில படுத்துட்டு இருந்தது, அர்ஜுனன் அம்பு விட்டு அங்க குளம், அந்த குளத்துக்கு பக்கத்துல பீஷ்மருடைய கோயில் எல்லாமே இருக்கு. அப்படி பீஷ்மர் அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கார். மகாபாரத யுத்தம் முடிகிற வரைக்கும் அவர் அந்த அம்பு படுக்கையில படுத்துட்டு இருந்தார். அப்ப நமக்கு தோணலாம், ஏன் பீஷ்மர் அர்ஜுனனால கொல்லப்பட்ட உடனே அவர் அந்த உடலை விட்டுருக்கலாம், ஏன் அந்த வேதனையை அவர் அனுபவிச்சிருக்கணும், அவர் உடலுடைய வேதனை அவ்வளவு அம்புகளால் துவைக்கப்பட்டு அந்த வேதனை அனுபவிச்சுட்டு ஏன் அந்த அம்பு படுக்கையில இருக்கணும், அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, பீஷ்மருக்கு கிருஷ்ணர் ஒரு மிகப்பெரிய சேவை வச்சிருந்தார். கிருஷ்ணருடைய விருப்பப்படிதான் எல்லாமே நடக்குதுங்கிறது பீஷ்மருக்கும் தெரியும். ஏன்னா கிருஷ்ணர் அந்த தரப்புல பாண்டவர் தரப்புல இருக்கிறதுனால எல்லாமே கிருஷ்ணருடைய கருணையில தான் நடந்துட்டு இருக்குன்னு பீஷ்மர் தெரியும். அப்ப மகாபாரத யுத்தம் முடிஞ்ச உடனே யுதிஷ்டிர மகாராஜ் வந்து அந்த யுத்த களத்துல வந்து பார்க்கும்போது எண்ணற்ற வீரர்கள், குதிரைகள், யானைகள், வீரர்கள் லட்சக்கணக்கான பேர் இறந்து போயிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னு யுதிஷ்டருக்கு பயங்கர வேதனையாயிடும். அவர் என்ன நினைப்பாருன்னா, நான் ஒருத்த சக்கரவர்த்தி ஆகிறதுக்கு இவ்வளவு பேரை கொண்டு நான் பாவத்தை சேர்த்துட்டேனே, இதை வந்து எங்க போய் நான் இந்த பிராயத்தை செய்ய முடியும், நான் ரொம்ப சுயநலவாதி ஆயிட்டேன், நான் வந்து செய்தது ரொம்ப தப்பு, நான் இந்த யுத்தமே செய்திருக்க கூடாதுன்னு யுதிஷ்டர் அழ ஆரம்பிச்சிருவார். கிருஷ்ணர் எவ்வளவு சமாதானம் சொல்லி யுதிஷ்டர் கேட்க மாட்டேன். இதே பிரச்சனை முதல்ல அர்ஜுனனுக்கு வந்தது, கிருஷ்ணர் பகவத்கீதையை சொன்னோன்னு அர்ஜுனர் புரிஞ்சினார். ஆனா யுதிஷ்டர் மகாராஜா கிருஷ்ணனால சமாதானப்படுத்த முடியல யுதிஷ்டர். அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், பாண்டவர்களை பீஷ்மரை கூட்டிட்டு வருவார். பீஷ்மர் அந்த அம்பு படிகளை படுத்துட்டு இருக்கும்போது பாண்டவர்களை பீஷ்மரை கூட்டிட்டு வருவார். அப்ப பீஷ்மர் ரொம்ப உன்னதமான விஷயங்களை யுதிஷ்டிர மகாராஜ் சொல்றாரு. அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கிறார் பீஷ்மர்கிட்ட. யுதிஷ்டிர மகாராஜ் எப்படி தர்மம்னா என்ன, ஒரு ராஜா எப்படி ஆட்சி செய்யணும், எப்படி அவன் பக்தி பண்ணணும், பிரஜைகளை எப்படி நடத்தணும், இந்த மாதிரி எண்ணற்ற கேள்விகளை வந்து தொடர்ந்து யுதிஷ்டர் கேட்டுட்டே இருப்பார். பீஷ்மர் பதில் சொல்லிட்டே இருப்பார். அதெல்லாம் மகாபாரத்தில் ரொம்ப விவரமா சொல்லப்பட்டிருக்கு. பல அத்தியாயங்கள்ல பீஷ்மருக்கும் யுதிஷ்டருக்கும் நடந்த உரையாடல் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நிறைய கதைகள், புராணங்கள், இருந்து தத்துவங்கள், அதோடைய கதைகள் எல்லாம் பீஷ்மர் சொல்லி யுதிஷ்டரர் வந்து ஒரு நல்ல தகுதி வாய்ந்த ஒரு, அவர் என்ன ஒரு அஸ்தினாபுரத்துக்கு எப்படி ஒரு அரசனை எதிர்பார்த்துட்டு இருந்தாரோ அந்த ஒரு அரியாசனையில அப்படி ஒரு மன்னன் இருக்க போறதுனால அவர் பூர்ண திருப்தி அடைஞ்சார். யுதிஷ்டர் மகாராஜ் தர்மத்துமே தர்மமே உருவானது. அவர் வந்து இந்த உலகத்தை ஆட்சி பண்ணதுல பீஷ்மர் ரொம்ப சந்தோஷமா இருந்தார். அதுக்கப்புறம் இன்னும் பீஷ்மருடைய லீலையில சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருடைய மரணம். பீஷ்மருடைய மரணம் என்ன விசேஷம்னா, அவர் அந்த உடலை விடும்போது கிருஷ்ணர் அங்க இருந்தார். ஒருத்தர் அந்த உடலை விடும்போது கிருஷ்ணர் அங்க இருக்காரு அப்படின்னா அது ஒரு சாதாரணமான ஆத்மாவா இருக்க முடியாது. பீஷ்மருக்கு என்ன வரம் இருந்ததுன்னா, அவர் எப்ப வேணா அந்த உடலை விடலாம். அவர் தன்னுடைய உடலை விடும்போது கிருஷ்ணரை தரிசிக்கணும்னு பீஷ்மர் விரும்பினார். அதனால ஸ்ரீமத் பாகவதத்துல முதலாவது காண்டத்துல பீஷ்மருடைய மரணம்ங்கிற ஒரு அத்தியாயம் பிரபுபாத் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கார். அந்த அத்தியாயத்துல பீஷ்மர் அந்த உடலை விடும்போது கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஸ்லோகங்கள்ல கிருஷ்ணரை துதித்து பாடுற, கிருஷ்ணருடைய லீலைகளையும், அந்த யுத்த பூமியில கிருஷ்ணர் இருந்தது, அவருடைய தோற்றம் எப்படி இருந்தது, அதெல்லாம் பார்த்து பீஷ்மர் ரசிக்கிறார். அந்த குருஷேத்திரத்தில் உள்ள புழுதி எல்லாம் கிருஷ்ணர் மேல பட்டு அது அழகா தெரிஞ்சுதான் பீஷ்மருக்கு. பீஷ்மர் அந்த மாதிரி கிருஷ்ணர் அந்த பாசாரி ரூபத்தை பீஷ்மர் வர்ணிச்சு அந்த செயல்களில் பாடுறார். அதுக்கப்புறம் பீஷ்மர் கிருஷ்ணரை தன்னுடைய பார்வை முழுதும், தன்னுடைய மனது, தன்னுடைய புத்தி, பார்வை எல்லாமே கிருஷ்ணர் மேல பதிக்கிறார். கிருஷ்ணர் மேல பதிச்சு கிறிஸ்தரை பார்த்துட்டே அவர் இந்த உடலை விடுறார். அந்த ஒரு பாக்கியம் பீஷ்மதேவர் கிடைச்சது. ஜாய் ஸ்ரீ பீஷ்ம பிதாமகி, ஜாய் ஸ்ரீ பீஷ்மதேவ்கி, ஜாய் ஸ்ரீ பீஷ்மாச்சாரியாக்கி, ஜாய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு, ஜாய் ஸ்ரீ பிரபுபாதுக்கு. எப்படி பீஷ்மதேவர் ரொம்ப விசேஷமான ஒரு பக்தர், அவர் மூலமா நிறைய போதனைகளை கிருஷ்ணர் நமக்கு கொடுத்துருக்கார். அது எல்லாமே மகாபாரதத்திலும் ஸ்ரீமத் பாகவத்திலையும் இருக்கு. அது பிரபுபாத நமக்கு பாகவத்திலிருந்து அந்த பீஷ்மருடைய மரணத்துக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்கார். அதெல்லாம் படித்தோம்னா நம்மளும் படிப்படியா பீஷ்மர் பீஷ்மர் மாதிரி ஒரு தூய்மையான அன்பை வளர்த்துக்க முடியும். இத்தனைக்கு பீஷ்மர் எதிரணியில் தான் இருந்தார். எதிரணியில் இருந்தாலும் அவர் தெரியும் எல்லாமே கிருஷ்ணருடைய விருப்பப்படி தான் நடக்குது, கிருஷ்ணருடைய இச்சை இல்லாமல் எதுவும் நடக்காது. அதனால வெறுமனே அவர் கடமையை தான் செய்துட்டு இருந்தார். ஆனால் அவர் கிருஷ்ணர் மேலே என்றைக்கும் மாறாத பக்தி உண்டு. அதனாலதான் அவருடைய மரணம் சம்பவிக்கும் போது கிருஷ்ணரே அங்கே வர்றார். அப்படி ஒரு விசேஷமான ஒரு ஆத்மா அவர். அதனால தான் அவர் 12 மகாஜனங்களை ஒருத்தராக சொல்லப்படுறார். அவருடைய போதனைகள், அவருடைய வழிகாட்டுதல், அவர் எடுத்துட்ட விரதம், அவர் வாழ்ந்தது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமா. எதுவுமே சாதாரணமான நபர்களால் அதை செய்ய முடியும். ஏதாவது கேள்விகள் சந்தைகள் ஏதாவது இருந்தால் கேட்க. ஹரே கிருஷ்ணா. அம்பா, அம்பிகா, அம்பாலிகா.